ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பர்த்தநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகா பக்தாங்கிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குசமுனின் பிரணதோஸ்மி நித்யம். பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிப்பணிந்துவிந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஜன்மாத்ய யதோன்வயாது இதரதாத்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்திய சூரய தேஜோவாரி மிருதாம் யதா வீமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்மா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரை ஈஸ்வர சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹ் தக்ஷணாத் நிகம கல்பதரோர் கணிதம் பலம் சுகமுகாத் அம்ருத த்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவிபாவுகாஹ யம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹதாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மய தயா தரவோ அபினே துஸ்தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமான தோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் சமோந்த சம்சாரிணாம் கருணையா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனா நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேது நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெய் போலோ ஸ்ரீ சத்குரு மகாராஜ் கீ ஜெய். பக்தி ரொம்ப சுலபமானது, அனிர்வசனீயம், பிரேமஸ்வரூபம். வார்த்தைகள்னாலே வர்ணிக்க முடியாத ஒன்று பக்தி. நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம். எப்படி நன்னா தூங்கினாய் அப்படின்னு அப்படி வர்ணிக்க முடியும்? தூக்கம்ன்ற ஒரு அனுபவம், தூங்கி எழுந்த பிறகு தெரியும் நன்னா தூங்கினேன். ஆனா எப்படி நன்னா தூங்கினேன்னு வார்த்தையால வர்ணிக்க முடியுமா? முடியாது. நன்னா சாப்பிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது, என்ன டேஸ்ட் அப்படின்றோம். ஒரு லெவலுக்கு மேல இந்த டேஸ்ட் டிஃபைன் பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் கேமரா வந்தாச்சு, வீடியோ எல்லாம் எடுக்கிறோம். இப்ப நல்ல ஒரு மல்லிகை தோட்டத்துக்கு போறோம், பூத்து குலுங்கிறது புஷ்பம், அழகா போட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், ஜம்முன்னு பாக்குறோம், எப்படி இருக்கு பாரு அப்படின்றோம். என்ன வாசனை தெரியுமா? அந்த வாசனையே என்ன வீடியோ எடுத்தாலும் இனி வரைக்கும் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வரல, இந்த வாசனை பிடிச்சு கொண்டு வந்துடா அப்படின்னு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல முடியலை. மல்லிகையை பார்த்து இவ்வளவு பூத்துருக்கா, அப்ப குப்புன்னு வாசனை இருக்கும் அப்படின்னு ஒரு லெவல் வரைக்கும் அனுமானம் பண்ணலாம். நமக்கு மல்லிகை பூ வாசனை தெரிஞ்சா, இப்படி கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்ற மாதிரி நமக்கு மல்லிகையே தெரியாது அப்படின்னா அதை பத்தி ஃபுல்லா போட்டோ காமிச்சு, பூ அழகா இருக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்னு ஸ்பெஷலா வர்ணிக்க முடியாது. அப்ப நம்ம இந்திரியங்கள்னாலே அனுபவிக்கக்கூடிய பொருட்களுடைய அனுபவத்தையே நம்மால உள்ளபடி டிஃபைன் பண்ண முடியல, இவ்வளவுதான் அப்படின்னு அறுதியிட்டு சொல்ல முடியல. வைத்த வலிக்கிறது எப்படி வலிக்கிறது அப்படின்னு யாரா பதில் சொல்ல முடியுமா? காரணமா சொல்லுவோம், தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தா தெரியும் அப்படின்னு. அந்த வலியை வந்து வர்ணிக்க முடியாது, அவாவ அனுபவிச்சாதானே தெரியும். அது போல பக்தின்றது ஒரு அனுபவம், எல்லாரும் அனுபவிக்க முடியும், ஆனா இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ரைட் உண்டு, அத்தனை பேரும் அனுபவிக்கலாம். யாராக இருந்தாலும் பக்திக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றதுதான் பாகவதம். நீயும் பக்தி பண்ணலாம், நீயும் பண்ணலாம், நான் பக்தி பண்ணலாமா அப்படின்னா கேரண்டியே பண்ணலாம், அவ்வளவுதான். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம், ஏழாவது படிச்சு முடிச்சாதான் எட்டாவது போகணும், டுவெல்த் முடிச்சாதான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா. பக்திக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, யார் எந்த ஸ்திதியில இருந்தாலும் அந்த ஸ்திதியில பக்தி பண்ண முடியும். அத பாகவதம் அழகா நமக்கு புரியும்படியா சொல்றோம், அதுதான் முக்கியம். சொல்றது பெரிய விஷயம் இல்லை, புரியணும் இல்லையா. அது வேதவியாசம் நிஜமாவே ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். புராணங்கள் மூலமா பெரிய பெரிய விஷயங்களை நம்ம பெரியவாள்லாம் அழகா சொல்லி கொடுத்துருக்கா, ரொம்ப சிம்பிளா. இந்த பஞ்சதந்திர கதைகள்லாம் இருக்கு பாருங்க, இந்த குழந்தைகளுக்கு இன்னி வரைக்கும் அது மேல ஒரு கிரேஸ் இருக்கத்தான் செய்யறது. சொல்றது பெரிய விஷயம், லைஃபோட பெரிய விஷயங்கள் சொல்றது. ஆனா அழகா குருவி, அணில், சிங்கம், மாடு, ஒற்றுமை, சிம்பிளா அதுமாதிரி மைண்ட்ல நிக்கிற. இன்னைக்கு நமக்கு எல்லாம் சில சில பஞ்சதந்திர கதைகளை மைண்ட்ல நல்லா ஞாபகம் இருக்கும், நீங்க சொன்னது நிறைய விஷயம். ஏன்னா அந்த விஷயத்தோட மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன் அது ரொம்ப முக்கியம். இப்ப கடைக்கே போறோம் அப்படின்னா அழகா காய்கறிகளை அடுக்கி வச்சிருக்காங்கன்னா பார்க்க வாங்குறது சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு இப்ப மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ருச்சி இல்லை. ஸோ அந்த மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன், இப்ப சில பேர் சாதம் போடுறா நமக்கு அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா அந்த மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன், அம்மா சாதம் போட்டா ரொம்ப ரசிப்போம் எல்லாருமே. ஏன்னா அம்மா அந்த போடுற மெத்தடே வாத்சல்யம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ, இந்த ஒற்றை சாதம்லாம் சொல்லுவோம் கடைசியில, ஒற்றை சாதம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ, இன்னும் ஒரு அரைக்கரண்டி போட்டுக்கோ. அப்ப அந்த வாத்சல்யம், ஹோட்டல்ல போனா அப்படி பண்ணுவானா, கொடுத்த பைசா கண்ண வந்து அதை கொடுப்போம் அவ்வளவுதான். அப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்கன்னா கூட அன்லிமிட்டட் மீல்ஸ் வாங்கியிருக்கோம், அதனால போட்டுக்கோன்னு சொல்லுவான். இந்த அம்மாவோட அந்த வாத்சல்யம்ன்ற ஒண்ணுத்தை மிக்ஸ் பண்ணி அவன் தர முடியாது. இந்த பாகவதம் அழகா சொல்றது, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உனக்கும் பகவான் உண்டு. யானை மாதிரி நீ இருக்கேன்னா யானைக்கு ஏற்ற தீனியும் சுவாமி கொடுப்பார். நான் எறும்பு சைஸானா எறும்புக்கு என்ன உண்டு அதை கொடுப்பார். பாகவத யானையும் சொல்றது எறும்பையும் சொல்றது எல்லாத்தையும் தான். பிரகலாதம்னா யானை மாதிரி எவ்வளவு போட்டாலும் சாப்பிடுவான், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கூட வேணும். அதனாலதான் இவ்வளவு டார்ச்சர் நடுவில் அவனால நாராயணா ஜெபிக்க முடிஞ்சது, ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்னு சொல்ல முடிஞ்சது. அதான் அவன் என்ன எறும்பு, சுவாமியே விட்டுதான். அப்ப விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள், இவனுக்கு யமலோகம் இல்லைன்னு அப்பாவா இவங்கிட்டே தப்பிச்சேன், எனக்கு இது போதும். அப்ப நாராயணா சொன்னா அல்லகிரி அடைஞ்சிட்டான். இந்த தற்கால டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம் டிக்கெட்ல போற மாதிரி இது அசாமின் எல்லாம். சில பேர் மூணு மாசம் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருப்பா, கன்ஃபார்மே ஆகாது. வெயிட்டிங் லிஸ்ட் 90, வெயிட்டிங் லிஸ்ட் 70, கிளம்புற வரைக்கும் பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட் 1, ஆர்ஏசி 2. அது ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகாது. அப்புறம் டிடிஆர் பார்த்து சார் ஓகேவா, நிறைய பேர் பக்தி நிறைய பண்ணிருப்பா, இந்த ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட் நினைப்பா, குரு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார், குரு வந்தா தான் கன்ஃபார்ம் ஆகும், அது வரைக்கும் கன்ஃபார்மே ஆகாது. சில பேர் எல்லாம் தற்கால டக்குன்னு டிக்கெட் கிடைச்சிடும். இந்த அசாமிலன்லாம், அசாமிலன், திருத்தராஷ்டிரம் இவெல்லாம் தற்கால டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம்டா மோட்சம் அடைஞ்சவர்கள். அதாவது நம்ம எந்த லெவல்ல சுவாமியை எதிர்பார்க்கிறோமோ அந்த லெவல் வரைக்கும் அவர் தன்னை கொடுக்கிறார். அதுதான் பகவானோட பெரிய கிருபை. எனக்கு இவ்வளவு போதும்பா அப்படின்னா அவ்வளவுதான், இல்ல இல்ல எக்ஸ்ட்ரா தரையெல்லாம் கிடையாது, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ என்ன அனுபவிச்சுக்கோ. நம்ம எல்லாம் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஓவரால் இந்த ஆர்வக்கோளாறு தெரியுமா நமக்கெல்லாம், இந்த மேல விழுந்து படுத்தி அவ ஏண்டா அவ கூட பேசினோம், ஏண்டா அவ கூட பழகினோம், நொந்து போகும்படியா பண்ணிடுவோம். அன்பு தொல்லைன்றது வேற, இது இம்சை. இதெல்லாம் பகவான் அழகா அந்த ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ற. நீ இவ்வளவு எதிர்பார்க்கறியா அவ்வளவு தூரம் ஆர்த்தி, ரொம்ப அழகா பகவான் சொல்ல, ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. எதானா வேணும்னு என்கிட்ட வந்து நிக்கணும். சில பேர், சில பேர் எதான காரியம் ஆகணும் அப்படின்னா கோவில் போவா. நம்ம ஊர்ல தமிழ்நாடு நிறைய பேர் பார்க்கலாம், நாஸ்திகவாதம் எல்லாம் பேசுவான், ஆனா வீட்டை பிரச்சனைனா ரகசியமா கோவில் போயிட்டு வருவான். அவளுக்கும் பகவான் கிருபை பண்ணிட்டு தான் இருக்க. ஜிக்யாசு அதான் கஷ்டம் சரியா போகணும்னு பிரார்த்திக்கிறது, பெரிய ஞானம் எல்லாம் கிடையாது. இப்ப திரௌபதி எல்லாம் பெரிய கஷ்டத்தின் போது கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினான். அப்ப என்ன பிரம்ம ஞானியாக்குன்னு கேட்கல, என்ன அவமானத்துல இருந்து காப்பாத்து பகவான். அப்பயும் அவளை காப்பாத்திட்டான். அர்த்தார்த்தி துருவன்லாம் அப்பா மடியில உட்கார முடியல, எனக்கு பெருமை வேணும்னா அதையும் சுவாமி கொடுத்துட்டார். ஞானீச்ச பரபர்ஷப, நம்மாழ்வாரி வாழலாம் ஞானி. அப்ப யார் யார் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல தன்னை கேட்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி தன்னை சுவாமி அப்படி அழகா நமக்கு கொடுக்கிறாரா. சரியா சுவாமி தன்னை நமக்கு நிவேதனம் பண்றாரு. இப்ப நம்ம எல்லாம் சுவாமிக்கு டெய்லி நிவேதனம் பண்றோம், வம்சிக்கிறதுன்னு சொல்லுவோம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, படையல் அப்படின்வா கிராமத்துல எல்லாம் போனோம்னா எப்படி கொடுப்போம் அப்படின்னா, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுப்போம். அதுவும் வீட்டுல நிறைய வாழைப்பழம் இருக்கு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழம் காய் வாட்டா வாங்கிட்டு வாங்குவோம் நாளைக்கு நிவேதனம் பண்றதுக்கு அப்படின்னு, இல்லாட்டி இன்னைக்கு நிவேதனம் பண்ணுவோம் கொஞ்சம் காய் வாட்டா வாங்கிட்டு வாங்குவோம். எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே வீட்டுல பழுத்த பழம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வீணா போட்டாது, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் இன்னைக்கு காய் வாட்டா நிவேதனம் பண்ணா நாளைக்கு சரியா இருக்கும். அப்ப சுவாமிக்கு நம்ம யாரும் வாழைப்பழம் கொடுக்கல, வாழை காயை தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய சௌகரியத்துக்கு நாம சுவாமிக்கு நிவேதனம் பண்றோம், ஆனா சுவாமி நமக்கு என்ன பக்குவம் இருக்கோ அந்த பக்குவத்துக்கு கொடுக்கற, அதுதான் விசேஷம். ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அதுக்கு அம்மா நல்லா மைய பிசைஞ்சு அழகா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான் ஆகாரத்தை, அதுக்கு பெருசா தனக்கு தோன்றபடி கொடுக்க மாட்டான். அது போலே பகவான் நம்மள குழந்தையா பாவிச்சு நம்ம என்ன ஸ்திதியில இருக்கோமோ அந்த ஸ்திதிக்கு கொடுக்கற. பாத்திரே ஒரு குழந்தைக்கு 2 வயசு, ஒரு குழந்தைக்கு 10 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 20 வயசு இருக்கு அப்படின்னா, இந்த 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை அம்மா இடுப்புல உட்கார வச்சிருந்து காக்காவை பாரு நிலாவை பாருன்னு சொல்லி நல்லா பப்பு மம்மு நல்லா நெய்யெல்லாம் விட்டு பிசைஞ்சு கொடுப்பா. இதே 10 வயசு குழந்தைக்குன்னா பிசைஞ்சு வச்சுட்டு சாப்பிடுறா குழந்தைன்னுவா. 20 வயசு குழந்தைக்கு சாதம் போட்டு உனக்கு பப்பு வேணுமா நெய் குத்துட்டு வாங்க கேட்க மாட்டான், இல்ல பருப்பு வேணுமா குழம்பு வேணுமா காய் வேணுமா என்ன வேணும் சொல்லு அப்படின்றான். ஆனா 3 பேருக்கு ஆகாரத்தை கொடுக்கறான், இதுக்கு விவரம் தெரியாதுன்ற பட்சத்துல நல்லா மைய பசஞ்சு நல்லா குழவா சாதத்தை எடுத்து நல்லா மத்திரெல்லாம் மசிச்சு அதுக்கு அழகா ஊட்டி விட்டு அதை சாப்பிட மாட்டேன்னு முரண்டு பிடிச்சா கூட விளையாட்டு காட்டி சாப்பாடு ஊட்டுவான். 10 வயசு குழந்தைன்னா சாப்பிட்டாதான் தெம்பா இருக்கலாம் விளையாடலாம் இப்படி சொல்லுவான். 20 வயசு பிள்ளைக்கு ஒழுங்கா சாப்பிடுற வழிய பாரு சமைச்சு வச்சுக்க வீணா போயிடும் திமுறா உனக்கு அப்படின்னு 3 பேருக்கு ஆசாரம் கொடுக்கறான். இதோட பிடிவாதத்துக்கு அம்மாவுடைய மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் வேற, இந்த குழந்தை ஹேண்ட்லிங் வேற, அந்த குழந்தைக்கு பாகவதம் இதைத்தான் சொல்றது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவத்துல இருக்கும், எல்லாரும் ஒரே பக்குவத்துல இல்லை. எல்லாருமே வீட்டுல ஒரே சமையல் தான் பண்றோம், எல்லாரும் ஒரே ஆகாரம் தான் சாப்பிடுறோம். ஆனா ஒருத்தர் என்ன பண்ணுவோம், காய் சாதம் சாப்பிடுவோம், ஒருத்தர் குழம்பு சாதம் சாப்பிடுவோம், ஒருத்தர் குழம்பு சாதம் 2 தடவை சாப்பிடுவோம். அந்த குழம்பு விட்டுக்கிற மெத்தட்லயே ஒருத்தர் நிறைய குழம்பு விட்டுப்பா, ஒருத்தர் லேசா விட்டு பிசிறி சாப்பிடுவா, சில பேர் மோருக்கு குழம்பு விட்டுப்பா, சில பேர் மோர் சாப்பிட்டு ரசத்தை விட்டுப்பா. ஸோ ஒரே ஆகாரம் தான், ஆனா இந்த சாப்பிடுற மெத்தட் இருப்பாங்க, ஒருத்தர் உப்பு ஜாஸ்தியா இருக்குங்க, ஒருத்தர் உப்பு குறவா இருக்குங்களா, சில பேர் உப்பு சரியா இருக்குங்களா. அப்ப இத்தினோண்டு ஒரு வயசுக்கான ஆகாரத்துல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, எல்லாரும் இவ்வளவு டிஃபரெண்டா யோசிக்கிறோம் இல்லையா. அது போலே பிரம்ம விஷயமும் அப்படி இருக்கு. இந்த பாகவதம் என்ன பண்றது, யார் யார் என்னென்ன ஸ்டைல்ல யாருக்கு எப்படி இந்த பகவான அனுபவிக்க முடியுமோ அந்த விதத்துல அனுபவிக்க முடியும்னு நிரூபணம் பண்றோம். அதுதான் பாகவதோடைய ஸ்பெஷாலிட்டி. பாகவதம் ராமாயணம் எல்லாம் அது அது பாகவதம் ஒருபடி மேல, ராமாயணத்துல கூட ஒரே சரித்திரம் தான், ஆரம்பத்தையும் கடைசி வரைக்கும் ராமனை முக்கியமா வச்சிருந்து ராமனை சுத்தி நடக்கக்கூடிய கதைகள். பாகவதுடைய பலமும் அதுதான், பிரச்சனையும் அதுதான். என்ன கதை யார் எங்க பேசிட்டு இருக்கானே புரியாது. ஓரளவுக்கு பாகவதம் தெரிஞ்சவாளுக்கு தான் ஃபாலோ பண்ண முடியும் சரியா. நான் பாகவதத்துல ஒவ்வொரு கதைகளா இருந்து சொல்லிட்டு இருக்க, எங்க யார் பேசினா சொல்ல ஆரம்பிச்சோம்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறதே ஒரு வாரம் சத்தாங்க தனியா பண்ணணும். சூத பௌராணிகர் சவுனகாதி முனிவர்களுக்கு சொன்னார், மைத்ரேயர் வித்ரருக்கு சொன்னார், இப்படி போயிட்டே இருக்கும் அது. அப்புறம் யுதிஷ்டருக்கு நாரதர் சொன்னார், ஒரு கேள்வி பரிசுத்து கேட்பான், அதுக்கு 3 பேர் சொன்ன பதில ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார் சுகபிரம் மகரிஷி, அவர் சொன்னார்னு சூத பௌராணிகர் இவர் சொல்லிட்டு இருப்பார். இவர் யார் யாருக்கு சொன்ன கடைசியில் சூத பௌராணிகர் பரிசுத்துக்கு சொன்னான்னு சொல்லிடுவோம். குழம்பு போயிட்டோம்னா விவரமே மாறி போயிடும், இஷ்டத்துக்கு மாறி போயிடும். ராமாயணத்தை கவலையே இல்லை, கடை 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 கதை போயிட்டே இருக்கும், அடுத்து என்ன கதை தீர்மானம் பண்ணலாம். பாகவதம் மகாபாரதத்துல ஒரு பெரிய கஷ்டம், ஆனா அதுதான் பெரிய பலமும் கூட பாகவதத்துல. அதனால இந்த பாகவத எப்படி வாசிண்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ரேஞ்சுக்கு யார் இருக்கா, இல்லாட்டி நம்ம எந்த பக்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு நம்மளை வர வச்சிடும் பாகவதம். விஷ்ணு புராணம் பாகவதம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு, பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த விஷ்ணு புராணத்துல வர மாலாக்காரன் விஷயம் படிச்சுட்டு தான் பெரியாழ்வார் பகவானுக்கு மாலை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அவர் ஒரே ஒரு விஷயத்தான் எடுத்துட்டார். நம்ம ரேஞ்சுக்கு வந்தா ரைட்டு, நம்மளும் பெருமாளுக்கு 4 பூ எடுத்து மாலை கட்டி போட்டோம்னா வடபத்திர சாயி அகமகிழ்ந்துடுவார்னு பண்ணார் ஆண்டாள் வரைக்கும் கிடைச்சுட்டார் பெரியாழ்வார். அப்ப இது ஏதான ஒன்னு சூஸ் பண்ணி அது போல ஒரு பக்தி பண்ணணும். இல்லாட்டி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி பண்ணலாம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோமா, குந்தி மாதிரி கஷ்டத்தை கொடுறா கஷ்டத்தை கொடுறா கஷ்டத்தை கொடுறான்னு கேட்டு இருக்கோம். உலகத்துல ஒரு நியதி உண்டு, எது கேட்கிறோமோ அது கிடைக்காது. நீங்க கஷ்டத்தை கொடுன்னு கேட்டு இருக்கா கஷ்டம் கிடைக்காது. பழகல் நீ என்ன பாருங்க அவ்வளவு நல்லா கேட்டுட்டு இருக்கேன் இவ்வளவு பிரயத்தனம் கிடைக்கிறதே இல்ல, நீ கஷ்டத்துக்கு பிரயத்தனம் எடுத்து பாருங்க மேடம், கஷ்டம் உங்களோட ஓடி போயிடும். உங்களுக்கு தைரியம் வேணானா? பயங்கரமான மனோதைரியம் இருந்தா அப்படி ஒரு விபரீதமான முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஆனா நிச்சயமா பிரயோஜனம் தரும். நம்ம எதுவுமே உலகத்துடைய நியதி. பாகவதம் 5 வயசு குழந்தையும் பக்தி பண்ணலாம். துருவன், பிரகலாதன், நாரதர் கதையை சொல்றது. குடும்பஸ்திரீ அவளை ஃபர்ஸ்ட் கிளாஸா பக்தி பண்ண முடியும், அவ சொன்னாலும் பகவான் கேட்பான். தேவஹூதி, குந்தி தேவி, திரௌபதி, உத்தரை மரண காலத்துல படுத்துட்டு கிடக்கிறவா, பீஷ்ம பிதாமகர் எல்லாத்தையும் முடிச்சாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, சரிப்பா கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி கர்தம பிரஜாபதி காட்டுக்கு போக சொன்னா, அழகா பாகவதம் வாசிக்க சொன்னா, தியானம் பண்ண சொன்னா கிளம்பி போயிட்டான். சோ எல்லா வெரைட்டி ஆஃப் பீப்புளையும் காமிக்கிறது பாகவதம். அதுதான் ரொம்ப விசேஷம். புள்ள மேல ஆசை வச்சு, பசங்க மேல ஆசை வச்சு, எல்லா அதர்மத்தையும் பண்ணி வீணா போனவன் திருதராஷ்டிரன், அவனுக்கும் நல்ல கதியை கொடுக்கற, எதுலையுமே ஒட்டாம இருக்க வித்ர, அவருக்கும் நல்ல கிருபையை பண்ற. அதுதான் வாழ்க்கையில் எத்தனை வெரைட்டியா பீப்புளை பாக்கணுமோ அத்தனை வெரைட்டியா ஜனங்களும் பகவான் அடைய முடியும்ன்றத கிளீனா சொல்லி கொடுக்கற. வேலைக்காரியா, வேலைக்காரி நல்ல கதி அடைய முடியும், நாரதரோட அம்மா. மீன்காரி பிள்ள வேதவியாசம், அவனும் பாகவதம் எழுத முடியும். அதுதான் ஒரு மீன்காரி பிள்ளையோட எழுதின பாகவதம், பிராமணன் எழுதின பாகவதம் இல்ல. பிராமணன் எழுதினவர்கள் இருந்திருக்காமல் நமக்கு தெரியாது. மீன்காரி பிள்ளை எழுதினதுனாலேயே அந்த பாகவதம் இன்னை வரைக்கும் ஜீவிச்சுட்டு இருக்கு. பகவத்கீதை ஒரு தேரோட்டி, ஒரு டிரைவர் சொன்னதுதான், ஒரு டிரைவர் சொல்ல இன்னொரு டிரைவர் கேட்டு சொன்னார். ஒரு டிரைவர் பகவான் பார்த்த சாரதி, இன்னொரு டிரைவர் சஞ்சயன். ரெண்டு டிரைவர் சொன்னதா, இப்ப டிரைவர் பார்த்தாலுமே எனக்கு பகவத்கீதை தான் ஞாபகம் வரும். எந்த டிரைவரை பார்த்தாலும் நம்மளை சுத்தி பாகவதம் பகவத்கீதை நிறைய இருக்கு, நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. டிரைவரை பார்த்தாலே பார்த்த சாரதி அப்படின்னு ஒரு ஞானம் வந்துட்டு நான் ஜெயிச்சுட்டோம். வேலைக்காரி பிள்ளைய பார்த்தாலே நாரதர்னு தோணிப்படுத்தினா ஜெயிச்சுட்டோம். 5 வயசு பிள்ளைகளை பார்த்தாலே துருவனோ பிரகலாதனோ ஆண்டாளோ மீராவோ நாரதனோன்னு பார்த்துட்டோம்னா ஜெயிச்சுட்டோம். கண்ணு தெரியாதவளை பார்த்தாலே திருதராஷ்டிரன்னு தோணிப்படுத்தினா போதும், கண்ணு தெரியாதவளை பார்க்க வேண்டாம். பசங்க மேல ஆசை வச்சு வீணா போற யார பார்த்தாலும் கிருதராஷ்டன் தான். ஆஹா அப்படின்னா கிருதராஷ்டன், அவ்வளவுதான். நாங்கள அப்படி பரஸ்பரம் பெரியவாள் அப்படி பேசுவா. சில சந்தர்ப்பம் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப அழகா இருக்கும் பாகவதா எல்லாம் பேசும்பொழுது ரொம்ப நல்லா இருக்காருன்னா, அவன் ஒரு கிருதராஷ்டன் அப்படின்னு விஷயம் வேறா, பாசத்துல மயங்கி கிடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பாகவதம் எல்லா விஷயங்களையும் சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்றது. அதனாலதான் அசுரப்பிள்ளை பிரகலாதன் ஸ்தம்பேன திருஷ்யதே, பாரபட்சம் இல்லாமல் சொல்றது பாகவதம். வெறும ஒரு பிராமணால மட்டும் லட்சியம் பண்ணிட்டு இவாதான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லல, இல்லாட்டி நன்ன பணக்கார மட்டும்தான் அடைய முடியும் அதையும் சொல்லல, எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு அழகா ஒரு விருந்து, பக்தி விருந்து தான் பாகவதம். நன்ன தலைவாழை இலை போட்டு இப்பெல்லாம் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா பெரிய மீல்ஸ் எல்லாம் கொடுப்பான். என்னடா முதல்ல 2 சப்பாத்தி, அப்புறம் ஒரு சூப்பு, அப்புறம் ஃப்ரூட் பவுலு, ஐஸ்கிரீம், நடுவில் சாதம், சாம்பார், ரசம் எல்லாம் கொடுப்பான். பார்த்தா எல்லாம் கலந்து, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஃபாரினோட ஐஸ்கிரீம், ஃப்ரூட் பவுல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து ஒரு அழகா தலைவாழ விருந்து போடுற மாதிரி பரமாத்மாவுடைய வெரைட்டிஸ் தான் ஸ்ரீமத் பாகவதம். அதுல ஒவ்வொன்னா அப்படி சொல்லிண்டே வர, வீணா போன அஜாமிலன், அசுரப்பிள்ள பிரகல்லாதன், எல்லாரும் ஜெயிக்கிறத சொல்லிண்டே வர. அவாச்சரியமா சுகபிரம்ம மகரிஷி ஒரு யானைய பத்தியும் பேசுறார். ஜெய் போலோ கஜேந்திராழ்வாருக்கு ஜெய். ஆழ்வார்கள் அத்தனை பேர் மயங்கின வைபவம் இன்னி வரைக்கும். எத்தனை பேர் பாகவத உபன்யாசம் பண்ணாலும் கஜேந்திர வைபவத்தை மட்டும் விட முடியாது. மற்ற எதை வேணா தெரியும், வேண்டாம் 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 பரவாயில்ல டைம் இல்லைன்னு ஊட்டின்னு போயிடுவோம். கஜேந்திர வைபவம் சொல்லல அப்படின்னா அது பாகவதம் சொல்றது பூர்த்தி ஆகாது. அது எதை வேணா கட் பண்ணலாம், கிருஷ்ணலீலையை கூட ஃபில்டர் பண்ணுவோம் சமயத்துல டைம் இல்லைன்னு 2 வாரத்துல ஊட்டின்னு போயிடுவான். ஆனா கஜேந்திர விஷயம், ஜோரா ஒரு பாண்டிய ராஜன், அவன் பாடு பக்தி பண்ணிட்டு இருக்கான், ராஜ்ய பரிபாலம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பாண்டிய தேசம்ன்றது மதுரை திருநெல்வேலி இதெல்லாம் தான் பாண்டிய தேசம். அதனால பாண்டியர்கள் அந்த காலத்திலிருந்தே இருந்திருக்கான். இந்த பாண்டியராஜன் மத்திய அவதாரமும் பாண்டிய தேசம் தான், சத்தியவரதராஜன் பாண்டிய தேசம். அதனாலதான் பாண்டியர்களுடைய கொடி மீன் கொடி, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. எல்லாம் புராணத்தினுடைய அடிப்படையில தான் பாண்டியர்கள் மீன் கொடி வச்சிருந்திருக்கா. ஆச்சரியம், அந்த ராஜா சௌக்கியமா இருந்திருக்கான், நல்லா பூஜை பண்ணி தியானத்தை இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல ரிஷி வரார், அவரை கவனிக்காம விட்டுட்டான். பக்தியில மயங்கி கிடந்தான். பர்பஸ் உள்ள அவர் அவமானப்படுத்தணும்னு பண்ணல. எப்பொழுதுமே யாரையுமே உதாசீனம் பண்ணப்படாது. அது நமக்கு ரொம்ப சாதாரணமா வர்றது. அவ தகுதி கேட்கற மாதிரி உதாசீனம் பண்றது நிறைய பண்றோம். இந்த உதாசீனம் பண்றதுன்றது நல்ல தர்மம் இல்லை. துஷ்டனை கண்டா தூர வலகுன்னு சொல்லியிருக்காள் வழிய உதாசீனம் பண்ணு நம்ம பெரியவா சொல்ல, நீ ஒதுங்கி போன்னு சொல்லியிருக்காள் வழி அவளை கேவலப்படுத்துன்னு சொல்லவே இல்லை. அந்த தவறு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம யாராவது ஒருத்தரை உதாசீனம் பண்ணிடுறோம். அதுவும் பாகவதால உதாசீனம் பண்ணவே கூடாது. இவன் தெரியாமதான் பண்ணா. உடனே ரிஷி பார்த்தா உனக்கு மதம் பிடிச்சிருக்கடா, யானையா போடான்னுட்டா. அவன் பார்த்தான், சரி தெரிஞ்சோ தெரியாமலோ அகஸ்மாதா நடந்துடுத்து, சரி இதுவும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு ஏற்றுனுட்டான். அவன் பர்பஸ்ஃபுல்லா பண்ணல, தெரியாம நடந்துடுத்து ரிஷி சாபம் கொடுத்துட்டார். அவன் யானையா பிறந்துட்டான். யானையா பிறந்து சௌக்கியமா இருக்கான். இந்த கஜேந்திர மோட்சம் இன்னைக்கும் பல ஊர்களில் இந்த இடத்துல தான் நடந்தது, இந்த இடத்துல தான் நடந்தது பல ஊர்களில் சொல்றது உண்டு. கபிஸ்தலம் முதற்கொண்டு பல ஊர்களில் இங்கே தான் கஜேந்திர மோட்சம் நடந்தது. இந்த கஜேந்திர மோட்சம் நடந்தது பூமியில இல்லவே இல்லை. ஆனால் அந்த மாதிரி பல இடங்கள்ல பூமியில நடந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அழகா அந்த கஜேந்திரன், கஜம் அப்படின்னா யானை, அவள்ல இந்திரன் தலைவனா அலைஞ்சின் இருக்கான். ஜம்முன்னு இருக்கான், நல்ல பலம் சௌக்கியமா இருக்கான். இந்த சாபத்தினால கஜேந்திரன் ஆயாச்சு, பூர்வ ஜென்மம் மறந்து போயிடுத்து. அதுதான் பலம், அதுதான் சாபம். நமக்குலாம் பூர்வ ஜென்மம் தெரியாம இருக்கிறதுனால கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். பூர்வ ஜென்மம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களா, யாரும் யார்கிட்டையும் பழகவே முடியாது. யாரை பார்த்தாலும் இவா பூர்வ ஜென்மத்தில் என்ன பந்தம் அப்படின்னு பார்த்தா பரம விரோதியா இருந்திருப்பாள். நம்ம அவளை நினைச்சு நினைச்சு உசுரை விட்டு கடைசியில் அவள் கொண்டாட்டியாவோ புருஷனாவோ பிள்ளையாவோ வந்து உட்காந்து இருப்பாள். ரொம்ப வேண்டப்பட்டவாள்லாம் வரணும், வேண்டப்பட்டவன் தான் ஏன் சண்டை வருது, வேண்டப்படாதவன் தானே வந்துட்டு. அப்ப பூர்வ பகவான் சிலதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். இந்த பூர்வ ஜன்மன்ற ஒண்ணு தெரியாம வச்சிருக்கிறது, அழகா டெய்லி தூக்கம்ன்ற ஒண்ணு கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் பகவானே ஒரு விசேஷ கிருப பண்ணி நம்மளை காப்பாத்தின்னு இருக்கா. அப்ப இந்த கஜேந்திரன் எல்லாத்தையும் மறந்துட்டான். யானை மனைவி, யானை குழந்தை, யானை பந்துக்கள், யார் எந்த சரீரத்திற்காலோ அது சம்பந்தப்பட்ட சரீரத்தோட கூடிக்கொள்ளாவதுன்றது சுவாவம். அது மாற்றமே கிடையாது. அழகா யானை கூட்டம் யானையோட இருக்கும், இந்த மான் கூட்டம் மானோட இருக்கும், அவ்வளவுதான். தனித்தனியாலாம் போகாது. அந்தந்த சரீரத்துக்கு அது போல இருக்கிற சரீரத்து மேலே ஒரு அபிமானம் வந்து. இப்ப ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு கிடக்கு, இப்படி ஒரு காகம் அடிபட்டு கிடக்குன்னா காகம்லாம் கத்துக்கிறதுன்னு கத்துறது இல்லையா? ஏன்னா அது தன்னுடைய போல ஒரு சரீரம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு, ஒரு உணர்ச்சி. அதே மாதிரி மனுஷன் அடிபட்டு கிடக்குறா அப்படின்னா நமக்கு ஒரு பரிதவிப்பு, அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறா. ஒரு காகம் அடிபட்டு கீழே யாரோ பாவம் காகம் அடிபட்டுன்னு யாரா கேட்கவா போதும், கிடையாது. தன்னுடைய ஜாதி, தன்னுடைய இனம், தன்னை போல் ஒரு சரீரம் அப்படின்னு ஒரு அபிமானம். இந்த கஜேந்திரன் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான். அழகால் செட்டில்டு லைஃப், நல்ல மனைவிகள், நிறைய குழந்தைகள், எல்லாரும் அவனை கொண்டாடுறான். இவன் தான் தலைவன், இவன் சொன்னா அப்படியே கேட்பான். மனுஷ கூட்டத்தை தவிர மற்ற எல்லா கூட்டமும் யாராவது ஒருத்தர் தலைவராக வச்சுக்கணும் சொல்படி கேட்கும், கரெக்டா நடக்கும். எல்லாம் அது குரங்கா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், மனுஷ கூட்டம் ஒண்ணுதான் இம்சையே. பெரிய இம்சை பிடிச்ச ஜந்து எதுன்னா மனுஷ ஜந்து தான். இது நான் சொல்லுமா தெரியாத, நான் யோசிக்கிறேன். யோசிச்சே வீணா போற ஒரே கூட்டம் மனுஷ கூட்டம் ஒண்ணுதான். யோசிச்சு மேல வர வேண்டிய கூட்டம். இப்ப வளர்ந்த பகுத்தறிவாளர்கள் வளர்ந்துருக்கா பாருங்க தமிழ்நாட்டுல. தெய்வம் இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவே வேண்டாம். இதுக்கு என்ன பெருசா ஒரு பகுத்தறிவு? நிறைய விஷயங்கள் பிரதிகாரமா தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த கஜேந்திரன் தான் யானை தலைவன் சந்தோஷம், அந்த ஒரு பெருமிதம், நான் தலைவன் அப்படின்னு அது வந்துடும். பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா, இந்த உலகம் கொண்டாட 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 நமக்கு தெரியாமலேயே நாமே நமக்கு குழி பறிக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் தான் நமக்கு விரோதமா இருக்கு. வேற யாரும் நமக்கு விரோதி இல்லை. இங்க பயம் இருந்து கொடுத்தனா கருப்பாம்பூச்சி விரோதியா தான் தெரியாது. ஸ்திரீகள்லாம் கருப்பாம்பூச்சி பார்த்து பயந்து ஓடுவா, என்னமோ சிங்கத்தை பார்த்த மாதிரி. கருப்பாம்பூச்சி மேக்சிமம் என்ன பண்ண போகுது, அட் த மேக்சிமம் பார்த்தா மேல ஏறி முத்தா கொடுத்துட்டு போகும், அவ்வளவுதான். அதனோட வீசி வச்சு முத்தா கொடுத்துட்டு போக போறது. அதுக்கு இந்த கர்ப்பாம்பூச்சிக்கு ஆத்துல பண்ற அட்டகாசம் பார்க்கணுமே பயமா இருக்கும். சிங்கமே வந்து கைய கடிக்கிற மாதிரி, பாம்பே வந்து கொத்தினா மாதிரி கத்துவா. அப்ப இந்த பயம் இங்கதான் இருக்கு, அங்க இல்ல. இதுக்குள்ள இருக்க பயம் போயிடுது அப்படின்னா எது பயமுறுத்துறதோ அந்த வஸ்து நம்மளை பயமுறுத்தாரு. அப்ப அந்த வஸ்துகளிடத்துல குற்றம் இல்ல, பயம் இருக்கிற மனசுல தான் குற்றம். இங்க பயம் இருந்தாதான் அது பயமுறுத்துறது. இங்க பயமே இல்லை அப்படின்னா அது பயமுறுத்தவே பயமுறுத்தாது. பயமுறுத்தவே பயமுறுத்த அருவறுப்புன்றது அதுகிட்டே இல்லை, இங்க இருக்கு. சில பேருக்கு இந்த தேன் கூட்ட பார்த்தா ஒரு அருவறுப்பு வரும், இந்த மரவட்டையை பார்த்தா அருவறுப்பு வரும். அது பாவம், பகவானுடைய சிருஷ்டி அந்த உடம்பு அப்படி இருக்கு, அதை பார்த்து ஒரு அருவறுப்பு நமக்கு. இந்த டேபிள் ஆயிட்ட கிரீச்சுன்னு ஒரு சத்தம் வரும், சில பேர் இந்த பல்லெல்லாம் பூசும், அது டேபிள் மேல குத்தம் இல்லை. அந்த சப்தத்தினுடைய அருவறுப்பு இங்க உட்கார்ந்து அது பாதிக்கிறது. அது டேபிள் மேலயோ எப்படி இந்த பேக் எப்படி இழுப்பாங்க, ஜிப் எடுத்தா சில பேர் பல்ல கூசும், ஒரு ஜிப்பு மேல தான் குத்தம் இருக்கும், உலகம் முழுக்க ஜிப்பு இப்படிதான் இருக்கும். அதனுடைய சப்தத்துல ஒரு அருவறுப்பு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அது பாதிக்கிறது, இல்லாட்டி அது வந்து நம்மளை பாதிக்கிறதே கிடையாது. இந்த கஜேந்திரன் தான் தலைவன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு கெத்து வந்து தொலைச்சிடும். என் குடும்பத்தை நான் ஒழுங்கா நடத்துறேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பிளான் பண்றேன், இந்த மாதிரி யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் நமக்கு தெரியாம நாமே ஒரு முகமுடிய போட்டுக்கிறோம். இதெல்லாம் ஒரு முகமுடி, இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது இந்த முகமுடி எல்லாமே. அந்த மாதிரி இவன் சௌக்கியமா அழகா டெய்லி போறான், அந்த குளத்துல இறங்குறான், குளிக்கிறான், எல்லாரோடையும் விளையாடிட்டு இருக்கான், இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் குளத்துல இறங்கினான், அழகா நிறைய பந்துக்கள், குழந்தைகள், நிறைய மனைவிகள், யானை தானே, சுகமா இறங்கியாச்சு. தண்ணி எல்லாம் எடுத்து பக்கத்துல இருக்க மனைவிகள் மேல தெளிச்சுண்டு அழகா மத்தவாள்லாம், அச்சா நம்ம தலைவர் போல உண்டா, எப்படி இருக்காருப்பா அப்படின்னு கொண்டாட, அதெல்லாம் கேட்டு ஒரு குஷி. எல்லாரும் கொண்டாட கொண்டாடதான் நமக்கு குஷி, யாருமே கொண்டாடலே அப்படின்னா நம்ம என்னதுக்கு வாழணும்னு தோணி போயிடும். இந்த லோக பிரசித்தம் அழகா கொண்டாடிட்டு இருக்கா, இவ்வளவு நடந்துட்டு இருக்கா, ஆனா கால் கீழே ஒண்ணு வந்து நிக்கிறதுன்னு தெரியுது. இதுதான் பெரிய கஷ்டமே. நம்ம எல்லாம் நம்மளுடைய சுகமான விஷயம் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் ஒன்னு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்ற கவனமே இல்லை. அழகா பார்த்தா அந்த சமயத்தை ஜோரா வந்து ஒரு முதல காலை பிடிச்சுடுத்து, அமக்கலமா பிடிச்சுடுத்து. ஊஹூ, ஒரு கந்தர்வன் ஆஹா ஊன்னு இவன் குதிக்க ஆனந்த தலைச்சிருக்க சமயத்தில் ஆஹா நல்ல வசமா அதை சிக்கியிருக்கான்னு சொல்லி அந்த ஊகுன்ற முதல்ல ஆஹான்னு வந்து இவன் காலை பிடிச்சு, காலை பிடிச்சான் ஆஹா அப்படின்னு கத்தினான். உடனே பக்கத்துல இருக்க பந்துக்கள் எல்லாம் பார்த்தா, இந்த யானைகள் யானை கூட்டவன் என்ன ஆச்சு, ஒண்ணு ஒண்ணு அது சின்ன முதல கடிச்சிருந்துருக்கு, நான் பார்த்தேன் ஐ வில் டேக் அப்படின்னு பந்தாவா காலை உதறி 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 பார்த்துது. அது எப்போதுமே தன் முயற்சி, தன் பலம், தன் நம்பிக்கை, இதுதான் நமக்கு தரையான விரோதியே. தன்னம்பிக்கை தப்பே கிடையாது, அது ஒரு எல்லையை தாண்டும் போது அசம்பவம் ஆயிடுறது. தன்முயற்சி தப்பே கிடையாது, ஒரு எல்லையை தாண்டும் பொழுது விபரீதமா போயிடுறது. இந்த ஒரு சின்ன ஒரு நூல் இழை தான் வித்தியாசம், அது அகம்பாவமா மாறத்துக்கும் தற்பெருமையா மாறத்துக்கும். என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தான், முயற்சி பண்ண முயற்சி பண்ண முயற்சி பண்ண இன்னும் நன்னா பிடி இறியெடுத்து, முதல்ல நல்லா அவ்வளவு பெரிய பெரிய பல்லா வச்சிருந்துருக்கே அந்த பல்ல வச்சு நன்னா பிடிச்சு எடுத்து, அதுக்கு வேண்டிய ஆகாரம் அந்த மாமிசம் இதனுடைய காலில் இருக்கு பாருங்க, காலை வசமா பிடிச்செடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தது நடக்கல. சரி உடனே கொஞ்ச நேரம் ஆயாச்சு, டயர்டாயிடுச்சு. பந்துக்கள் எல்லாம் கேட்டா நான் ஹெல்ப் பண்ணட்டோமான்னு, சரி நான் பார்த்துப்பேன் பட் பரவாயில்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிப்ளமேட்டிக்கா சொல்லணும் இல்லையா, அதாவது நம்மளுடைய கெத்தை விடாம இருக்கணுமே, இல்ல இல்ல ஓகே அப்படின்னு. உடனே எல்லா யானையும் பார்த்தது, அதாவது பக்கம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலம் பிடிச்சிருந்தது, முதலையாவது ஒரு காலத்தான் பிடிச்சிருந்துருக்கு. இது எல்லாம் சேர்ந்து முதலைய மிதிக்கிறேன் பேர் வழியும் கலந்த வேண்டாமா, எதுவும் முதலைய மிதிக்காம ஒவ்வொன்றும் இதோட ஒவ்வொரு காலா பிடிச்சி இருக்கிறது. கஜேந்திரன் பார்த்தான் அது முதலையே பரவாயில்லன்னு தோணி போயிடுச்சு. சமயத்தை உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து சமாதானம் சொல்லி ஒன்னும் கவலைப்படாதே பகவான் இருக்கான்னு சொல்ல மாட்டான். எனக்கு தெரிஞ்ச மாமா கூட இப்படி ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருந்தா பத்து நாள் படாது பாடுபட்டார், அப்புறம் போயிட்டார் அவ்வளவுதான். இதுக்கு வந்திருக்கவே வேண்டாம், நம்ம ஏதோ ஜுரம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு குளோசிங்க சாப்பிட்டு இருப்போம், பாத்துக்கோ ஏதோ டெங்கு எல்லாம் சொல்றா எனக்கு என்னமோ தோன்றது அவ்வளவுதான், சாதாரண ஒரு பாராசிட்டமால் ரெண்டு வேலை போட்டா சரியா போயிடும். மனுஷா இருக்கா பாருங்க, நமக்கு தைரியத்தை கொடுக்கறத விட அதைரியம் பண்றதுதான் மகா. நம்ம என்ன பண்றோம் அதான் நமக்கு கிடைக்கும். பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா தேவையில்லாத விஷயங்கள் தான் மனசா பண்றா. அந்த மனசு இப்படி ஏமாற்றி விட்டுடுறது. கஜேந்திரன் பார்த்தா என்னமோ பண்ணி பார்த்தா நடக்கல, பந்துக்கள்லாம் போராடி பார்த்தா, கடைசியில பந்துக்கள்லாம் பார்த்தா சரி சரி எனக்கு வேலை இருக்கு ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டு அவ்வளவுதானே. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவா எடுக்கடானா, அன்னைக்கு வந்தியா ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டக்கூடாதுன்னு தான் போறோம். உண்மையா சில பேருக்கு மட்டும் அலறி அடிச்சுட்டு பரிதவிச்சுட்டு ஓடுவோம். ஒரு நாள் வருவோம், ரெண்டு நாள் வருவோம், மூணாவது நாள் என்ன வேணா ஹெல்ப் பண்ணு முதல் நாள் சொல்லுவோம், ரெண்டாவது நாள் போனா கூட ஒரு சிவன் பாஸ் கொண்டு சாதம் கொடுப்போம், மூணாவது நாள் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அசல் குடியும் நீ வெளில பாத்துக்கிறியானுவோம், நாலாவது நாள் போன் பண்ணி வரணும்னு நினைச்சப்பா வர முடியலப்பானுவோம், அஞ்சாவது நாள் போனே பண்ண மாட்டோம், அவ போன் பண்ணா எடுக்கவே மாட்டோம், நான் பிஸியா இருந்தேன்னு, ஆறாவது நாள்னு போனை ஆஃப் பண்ணியே வச்சோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சுயநலமே பிராதான்யமான மனுஷ கூட்டம், கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. யாருக்கும் உண்மையான பிரீத்தி எல்லாம் கிடையாது. இப்படி நடிச்சுட்டு இருக்கோம், ஒருத்தர மாத்தி ஒருத்தர் ஏமாத்துட்டு இருக்கோம். ஆச்சரியம், எல்லாரும் அவாவா கிளம்பி போயிட்டா, கஜேந்திரன் மட்டும் தனியா நிக்கிறோம். யதார்த்தம் அதான், யதார்த்தம் அது. ஐசியூல யார் பக்கத்துல காத்துக்காரங்க நான் போய் படுத்துக்கணும், யாரா மாமி போய் படுத்துக்க போறாளா இல்ல அடி யாரோ மாமி குடம்பு இல்ல காத்துக்கா என் பொண்டாட்டி பக்கத்துல நான் பக்கத்திலேயே இருந்து கவனிப்பேன்னு சொல்ல ஒன்றும் கவனிக்க மாட்டான். வாசல உட்காந்து டீயை குடிச்சுட்டு ஆற்று வந்தா என்ன ஆச்சு எப்படி இருக்கா தேருமா தேராதா சொல்லி அனுப்பிச்சுடலாமா இவ்வளவுதான். இதுக்கு மேலதான் யார் மண்டையை உடச்சுட்டு இருக்க போறோம். அந்த ஆத்துக்காரனாலே அந்த அப்பா அம்மானாலே பிரயோஜனம் இருக்குன்னா எப்படியாவது மீட்டு கொடுப்போம் டாக்டர்னு. அது ஏற்கனவே ஒரு மூணு மாசம் அது பாட்டு அது அவ்வளவுதான், அது பாட்டுக்கு கிடைக்கிறதுன்னா கோவில் கோவிலா போக இருக்கிறாங்க, நல்லபடியா அழிச்சுட்டு போடாம தேவலைன்னு யாரு திரும்பி வரணும்னு கேட்கறது கிடையாது. நான் சொல்றதெல்லாம் ரா ரியாலிட்டி, கஷ்டமா இருக்கும் ஆனா இதுதான் லோகத்துல நடந்து இருக்கிற உண்மை. ஆனா எது எப்படி இருந்தாலும் சுவாமி மட்டும் நம்மளோட இருக்க, அதனாலதான் உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாத. ஆண்டா தெளிவா சொல்லா, நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவாடா, ஆனா நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், ஆனாலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியா. நீ நினைச்சாலும் விட முடியாது, நாங்க நினைச்சாலும் விட முடியாது, யார் நினைச்சாலும் இத மாற்ற முடியாதரா கிருஷ்ணா அப்படின்ற ஆண்டாள். அந்த மாதிரி எல்லாரும் போயிட்டா, கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் பெரிய யுத்தம். ஜலத்துல இருக்கிறதுனாலயே முதலைக்கு பலம் ஜாஸ்தி, ஜலத்துல இருக்கிறதுனாலயே யானைக்கு பலம் குறைச்சல். ஆயிரம் வருஷம் பெரிய யுத்தம், இந்த திரிகூட பிரபஞ்சத்துல பெரிய யுத்தம். தோத்து 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 உற்சாகம் குறைஞ்சு போயிடுத்து, மனோபலம் குறைஞ்சு போயிடுத்து, சரீரபலம் குறைஞ்சு போயிடுது. சரீரபலம் குறைஞ்சா கூட பிரச்சனை இல்லை, அந்த உற்சாகம் அப்படி டல்லாயிடும். நமக்கு ஒரு விஷயம் முயற்சி பண்ணிட்டே இருக்கும், ஒன்றும் நடக்கல அப்படின்னா தானா ஒரு டல் அடிச்சிருவோம். லோகஸ்வபாவம், எல்லாம் உற்சாக பலம், மனோபலம், தேகபலம் எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு புரியாது, உசுறு போயிட்டாலும் தொந்தரவில்லை. இது இருந்து உசுரை வாங்குறது, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்றா இல்லையா, அந்த மாதிரி படாத பாடுபடுறான் கஜேந்திரன். அப்ப திடீர்னு தோண்டிடுத்து அபூர்வ ஜென்மத்துல பண்ண பக்தியுடைய பிரயோஜனம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி ஞாபகப்படுத்திக்கான். குழந்த பூர்வ ஜென்மத்துல பக்தி பண்ணிருக்காய், அழகா நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்காய் அப்படின்னு அந்த யானைக்கு புரியும்படியா பகவான் சொல்லி கொடுத்துட்டான். அடுத்த க்ஷணம் பார்த்த ஆதி மூலமேனு கத்தினான், நன்ன உறக்க ஆதி பீஜாயன்னு கத்தினான். இந்த கத்தின கத்தல் எல்லாரும் போயிட்டா, இவன் மட்டும் தனியா இருக்கான். யார் பந்து? பகவான் மட்டும்தானே பந்து. தனியா இருக்கும்பொழுது யார் பந்து? நிஜமாவே எப்பொழுதுமே நமக்கு பந்து அப்படின்னா பகவான் மட்டும்தான். மற்றவாள்லாம் தேக பந்து, தேகம் இருக்கிற வரைக்கும் பந்துத்வம் உண்டு. ஒரு எட்டாவது தலைமுறை உங்க தாத்தா பாட்டி பேர் யாராவது சொல்லுங்க பாப்போம், சத்தியமா சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் ஞாபகம் வச்சிருந்திருப்பேன். அவ்வளவு மூணாவது தலைமுறைக்கே அது வாத்தியா கேட்கிறாளே போனா ஒரு அமாவாசைக்காக ஞாபகம் வச்சுக்கிறது. அது வந்துட்டீங்கன்னா ஒரு கிருஷ்ணன், ஒரு ராமசாமி, ஒரு சீதா பாட்டி, அவ்வளவுதான். வாத்தியாரே ஒரு பத்து பேர் வச்சு போயிடுவார். ஏன்னா சரீரத்துக்கு தானே பேர், இது ஆத்மாவுக்கு இல்லையே. அப்ப இவ்வளவுதான், இவ்வளவு பண்ணிக்கையே இவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கோம். இதுவும் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம்னு தெரியல. ஃபாதர் டே, மதர் டே மாதிரி கிராண்ட் ஃபாதர் டே, கிராண்ட் மதர் டே கொண்டாட வேண்டியதுதான். அப்ப இவ்வளவுதான் லோகம். அதனால நம்ம போனா எல்லாரும் அழுவா வருத்தப்படாதுன்னு ஒன்னும் நினைக்காதீங்க ஒண்ணு. அப்புறம் அந்த மாதிரி தப்பான அபிப்பிராயம் எல்லாம் வேண்டவே வேண்டாம். இருக்கும்போதே கவனிக்கிறது இல்லை. நம்ம இருந்து பக்கத்தில் ஆசையா பேசுற டிவி பார்த்துட்டு சும்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும். ஹாஃப் அன் அவர் பைசா ஹாஃப் அன் அவர் கழிச்சு உசுரோடு இருக்க போறமா தெரியாது. புருஷா மொபைல் பார்க்கும்போதோ பேப்பர் படிக்கும் போதோ டிவி பார்க்கும்போது பேசலாம், அப்புறம் பேசலாம் தான். அதுக்கப்புறம் அவன் எழுந்து போயிடுவான். ஸ்திரீகள் சீரியல் பார்க்கும்போது சூப்பர் சிங்கர் பார்க்கும்போது பேசவே கூடாது. குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்கும்போது பேசக்கூடாது. அப்புறமா யாரும் யார்கிட்டையும் பேசுறதே இல்லை, அவ்வளவுதான். டைமே இல்லை அப்படின்ற எல்லாருக்கும் டைம் இருக்கு. மனுஷாலோட பழக சமயம் இல்லைன்னு சொன்ன. அதனால சுவாமி நிரந்தரம் ஆச்சரியம். இவன் ஆதி பீஜாய ஆதி மூலமேன்னு கத்திட்டானா. இந்த சப்தம் வைகுண்ட லோகத்துல போய் எதிரொலிச்சது. எதிரொலிச்ச உடனே எல்லாரும் யாருன்னு எட்டி போதாலாம். அத்தனை பேரும் இந்திரன் முதற்கொண்டு சந்திரன் முதற்கொண்டு பிரம்மருந்தாதி அத்தனை பேரும் எட்டி பார்க்கறான். எல்லாரும் எட்டி பார்த்தா ஆதி மூலம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல உயர் வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர் வர மதிநலம் மருளினன் யவனவன் அயர் வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. சுவாமி நம்மாழ்வார் காஞ்சி வரதனை குறிச்சு சொல்றார். உயர் வர உயர்நலம் உடையவன் யவனவன் எவன்டாவன் அப்படிங்கிற ஆழ்வார். அப்பேற்பட்ட பிடிச்சு அவனுடைய திருவடியில விழு துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே. என் மனசே நான் சொல்றேன் கேளு அப்படின்ற. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய். அழகா ஆண்டாள் முதற்கொண்டு எல்லாரும் சொல்றார். ஜென்மாத்ய தோன்றையாத்து இதர தச்சாத்தேஸ்வரிஜஸ்வராட்டு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முஹ்யந்திய சூரய. பாகவதம் சொல்கிறது அவ்வளவு சத்தியா. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராதே தசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மன ச சிவ ச ஹரி சேந்திர. அழகா சொல்றதுலே புருஷன் யார் ஹரியோ யார் இந்திரனோ யார் சிவனா இருக்கானோ அப்படின்றது. அந்த மாதிரி என் ஆதி மூலமே அப்படின்னா அங்கே அங்குதான் கிழங்கு. அந்த கிழங்குலேருந்து இவ்வளவு வந்திருக்கு. இந்த மரம் செடி கொடி முதற்கொண்டு தேவர்கள் 30-30 கோடி தேவர்கள் வந்திருக்கா. அதனால எந்த தெய்வம் ஆதியோ ஏன் ஆதி மூலம் அப்படின்னு கத்தினான்னா இப்ப எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை இன்னியோட பிரச்சனைனால வந்ததில்லை. ஏதோ ஆதியில பண்ண கர்மாவுடைய பலம் இங்க வந்து அடிக்கிறது. இப்ப இந்த ஜென்மால கீழே முட்டியில் அடிபடுறது அப்படின்னா இப்ப கல்ல பார்க்காம தடுக்கி வந்ததுனால மட்டும் இல்ல, பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு சங்கல்பம் இருக்கு, ஒரு செயின் லிங்க் இருந்துட்டுதான் இருக்கு. அப்ப இது இப்படி போய் இப்படி போய் மேல 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 போனா கடைசியில ஏதோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் முதல் கோணல் முற்றும் கோணல். அப்ப இந்த முதல் கோணலுக்கு யார் சாட்சியோ அவனை பிடிச்சா அங்கே சரி பண்றான். ரூட் காஸ் அப்படிங்கும் இந்த ஹோமியோபதி டாக்டரையோ சித்தா டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் ஏன் பார்க்க மாட்டோம்வா இதுக்கு மேல. அப்புறம் என்னது உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு பெயிண்ட் பண்ண நமக்கு தேவையாக இருக்கிற தலைவலியே பரவாயில்ல போல இருக்கு. ஏதோ ஒரு பெயிண்ட் கீழே கொண்டு ஒரு ஊசியை போட்டால் சரியா போடும், அதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காளேன்னு. இந்த ரூட் காஃபை அடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிடும். அது சம்பந்தப்பட்ட 10, 15, 25 எல்லாம் சரியா போயிடும். அது மாதிரி நம்ம பிடிச்சுட்டோம் ஆதி மூலமேனு பிடிச்சுட்டா. என்னன்னா இந்த முதல்ல பிடிச்சது ஒரு துக்கம், கால் வலி ஒரு துக்கம். இந்த கால் வலி வந்ததுனா இந்த சரீரம் வந்ததுனால ஒரு துக்கம். இந்த சரீரம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா எங்கேருந்தோ வந்திருக்கு. இந்த சரீரம் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த சரீரத்துக்கு பந்துக்கள் மனைவி குழந்தைகள் எல்லாம் கொடுத்தான், சந்தோஷமா இருந்தது. இப்ப யாருமே இல்லை. அப்ப இதெல்லாம் இப்ப வெறும முதல்ல பிடிச்சதை மட்டும் கவலை இல்லை. இது பிடிச்சதுனால என்னோட உற்சாக பலம் போயிடுத்து, மனோபலம் போயிடுத்து, தேக பலம் குறைஞ்சிடுத்து. இவன் யாரெல்லாம் வசத்தி தன் கூட சந்தோஷத்துல இருக்காளோ இவா துக்கத்துல இருப்பான் நினைச்சானோ அத்தனை பேரும் போயிட்டா. அப்ப இந்த ஒரு முதல்ல பிடிச்சதுல நிறைய சத்தியம் புரிஞ்சு எடுத்து இந்த சத்தியத்துக்கு எல்லா வலிக்கும் சேர்த்து நிவாரணமா ஒருத்தன் வேணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மருந்து இருக்கணும், எல்லாம் சரியா போகணும், அவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஆதி மூலமேனு கத்தினான். கத்தின உடனே எல்லாரும் ஒதுக்கிடணும். நான் மூலம் இல்லை, நான் மூலம் இல்லை, நான் மூலம் இல்லைன்னு ஓரத்துல மூளை இருக்க உட்காந்துட்டாலும் கத்தின உடனே வைகுந்த லோகத்தை எதிர நினைச்சோன்னு சுவாமி வைகுடமே பாஞ்சுட்டாலும் வேகமா பறந்து வராம் கருடாழ்வார் பிரபோ அப்படி நிக்கிறாராம். அவன் யாரோ கத்துறானே அப்படின்னாரா சுவாமி. உடனே வேகமா வந்து வச்சி அடிச்சு சுவாமி நின்னா பிரபோ ஏறும் ஏறலையே பட்டன் கட்டின் இருக்கானே அப்படின்னு திரும்பி பார்த்தா சுவாமி இவருக்கு முன்னாடி போயிட்டு தாவி பறந்துண்டு மேல இருக்க உத்திரியமெல்லாம் கீழே விட சங்கு சக்கரத்தை எடுத்துட்டு வேக வேகமா ஓடி வராறான். ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து அப்படின்னு அழகா அவருக்கு என்னமோ புல்லூர்ந்து தெரிஞ்சிருக்க. கஜேந்திரவரதன் அப்படின்ற திருவல்லிக்கேணியில ஆச்சரியமா ஜோரா வந்துட்டான். கருடாழ்வார் பின்னாடி ஓடி வந்து சுவாமிக்கு வந்து உட்காந்துட்டார். சாதாரணமா சுவாமி ஏறின பிறகு கருடன் கலந்து வரணும். இங்க சுவாமி கிளம்பி பாதி வழி வந்ததுக்கப்புறம் கருடன் ஓடி வந்து பிரபு நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு கீழே வந்து சும்மா அப்படி நின்றுட்டாராம். அந்த பெருமைக்காக பகவான் சரி போனா போறதா இன்னும் வேகமா போ கருடாழ்வார் பார்க்கற இதுக்கு மேல வேகம் என்னால போக முடியாது சுவாமி அவ்வளவு மனோவேகமா சுவாமி வேகமா வந்ததா. அந்த கஜேந்திரன் பாக்குற ஆதி மூலமே கூப்பிட்டு யாரோ வராளே உசரத்தேந்து அப்படின்னு பார்த்தா கருடன் மேல சுவாமி வர செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்கள் செங்கனிவாயோட சாட்சாத் மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலி தாரியாக கைய சங்கிச்சக்கரன் வேக வேகமா வரா இன்னும் வேகமா போன்னு கஜேந்திரன் பார்த்துதான் நான் கூட்டேன்னு வந்துட்டாரே ஐயோ நான் கத்தினேன்னு வந்துட்டாரே இவ்வளவு தூரம் வந்துட்டாரே இந்த வழியெல்லாம் ஒரு க்ஷணம் மறந்து போயிடுத்தான். உடனே பார்த்துதான் பக்கத்துல தாமரப்பு இருந்து பிரிச்சுதான் அப்படி எடுத்து நீட்டித்தான் நாராயணா கிர குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு கை நீட்டிடுச்சு. நாராயணா கிர குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு எடுத்து கையை அப்படி தாமரை வச்சு பொக்கே கொடுக்குற மாதிரி இந்த பிரபு அப்படின்னு இத பார்த்தோன்னு பகவானுக்கு இன்னும் கண்கள் ஆனந்த கண்ணில் இவ்வளவு கஷ்டத்துல கூட எனக்கு ஒரு தாமரையை கொடுக்கறானே ஷோ என்ன பக்தன் அந்த வழியில நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு ஒரு வார்த்தை வருது. அந்த வழியில வருமா நாராயணான் வரணமே வருமா பெரியாழ்வார் சான்ஸே இல்லைன்னு எய்த்தன்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் கன்ஃபார்மா சொல்ற நான் நினைக்க மாட்டேன்ப்பா தெளிவா சொல்றார் தெளிவா. எய்த்தன்னை துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன் ஆகினும் நின்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ரங்கநாதன் கிட்ட சொன்னாரான் வேற வழியில்லாம அவன் காலில் விழுந்துட்டேன் யானைக்கு நீ கிருப பண்ணிய அதனாலேனுட்டா பகவான் சிரிச்சுட்டே சொன்னானா யானை மாதிரி கஷ்டம் வந்தவன கூப்பிடு அப்படின்னான். அப்ப பெரியாளர் சிரிச்சாரன் யானைக்காவது ஒரு முதல பிடிச்சது எனக்கு ஒரு 11 முதல பிடிச்சிருந்துருக்கு அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அப்புறம் ஒரு மனசு அதுக்கப்புறம் பந்துக்கள் நிறைய பேர்லாம் இருக்கா டிவி மொபைல் எல்லாம் என்ன எல்லா முதலையும் சேர்ந்து பிடிச்சிருந்துருக்கு. இதுல நான் எங்க நினைக்கிறது ஒண்ணு எய்த்தென்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் சத்தியமா நினைக்க மாட்டேன்பா. ரங்கநாதன் இப்படி பாக்குறாரு என்னடா அது என்கிட்ட எவ்வளவு தைரியமா வெக்கம் இல்லாம நினைக்க மாட்டேன்னு சொல்றியே குழந்தைங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதி வராண்ணா நான் ஒன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படி இருக்கும் பயிலே ஒரு தைரியமா சொல்றியடா அப்படின்னு பயமா இருக்கு நமக்கு. அந்த மாதிரி ரங்கநாதன் சொல்லிட்டார் நான் நினைக்க மாட்டேன் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் ரொம்ப அழகான வார்த்தை நான் நினைக்க மாட்டேன் இல்ல உன்னை நினைக்க மாட்டேன். அந்த சமயத்துல எல்லாம் தோணும் எனக்கு அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு கடைசி தர அல்வா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு எல்லாத்தையும் வந்து தொலைங்க அப்பதான் போகிறது தீர்மானம் ஆயிடுது எல்லா ஆசையும் விட்டு தொலைச்சிட்டு போனாலும் தோன்றது அப்பதான் புதுசு புதுசா ஆசை கிளம்பு அவன் ஏதாவது கஷ்டப்பட்டு முக்கியமான வேலையில இருப்பான் ஒரே ஒரு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அவன் வந்து பாத்துற உடனே எழுந்து உட்காந்துருக்கோம்ல ஒன்னும் கிடையாது நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் எப்படியாவது திரும்பி இந்த சரீரத்துல நல்லா எழுந்து வந்து லோகத்தை அனுபவிச்சுடுவோம்னு ஒரு அல்ப ஆசை பேராசை அது பேர் தான். அந்த மாதிரி இருக்கும்போது ஆழ்வார் சொல்வார் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே கஜேந்திரன் அப்ப கத்தினால நான் இப்ப கத்தி வைக்கிற நீ ஞாபகம் வச்சுக்கேன் நீ சர்வஜன் ஒன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும் கஜேந்திரனுக்கு பகவான் வந்துட்டான் வேக வேகமா வந்தான் சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனே ஓடி வந்து அழகா கடகடன் இந்த யானையும் முதலையும் இழுத்து கரையில போட்டாரா இப்படி ஒரு கையில இப்படி இழுத்து போடுறா இன்னொரு கையில சக்கரத்தை விடுறா நேர போய் அந்த முதலையோட தலைய வெட்டித்து யானை தலையில கைய வச்சார் யானை சரீரம் தொப்புன்னு விழுந்தது அவன் அழகா கைய கூப்பி நின்னுட்டான் ராஜா பாண்டியராஜன். இந்த முதல மேல அழகா அந்த சக்கராயன் வந்து விழுந்தது முதல சரீரத்துல இருந்து ஜீவன் கிளம்பிட்டு அழகா ஊகுன்னு ஒரு கந்தரம் வந்து நின்னுட்டான். எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படின்னா உடனே ஒரு தேவன் தட்டி சொன்னார், ஆஹா ஓஹல் ஆஹா ஊஹு அப்படிங்கிறார். இது ஊஹு கந்தர்வன் அப்படின்ட்டான். ஆச்சரியமா அவன் நிக்கிறான், ஜோரா அவ்வளவு வேகமா, அத்தனை ஆசையா பக்தன் மேல. பிரியாவாச்சான் பிள்ளைன்ற பெரியவர் சொல்றார், பாசுரங்களுக்கு வியாக்யானம் எழுதினர் வியாக்யான சக்கரவர்த்தி சொல்றார், ஒரு நீர் புழுதானே இந்த முதல்ல, இதுக்கு மேல எவ்வளவு போவோம், அதுக்காக சக்கராயுதெல்லாம் போறாங்க, இரண்டி கட்டிவா இரண்டி ஆக்ஷனா, இத்தினோண்டு ஒரு முதலுக்கு இவ்வளவு டென்ஷனா அப்படின்னா, இது முதல மேல வந்த கோபம் எதனால அப்படின்னா, என் பக்தன் கஜேந்திரனை கடிச்ச கோபம். அம்மா எல்லாம் அந்த கொசு பேட் வச்சு அடிப்பா, இதுக்குடா நான் அந்த கொசு குழந்தைய கடிக்கிறதா, அதுபோலே அத்தனை ஒரு வாத்சல்யம், பக்த வாத்சல்யம் எங்கடா பார்த்தான்னா கஜேந்திர மோட்சத்தில். கஜேந்திரனுக்கு ஆனந்தம் அழகா பகவான போல ஒரு சௌருபிய முக்தி கிடைச்சுடுற, ஜம்முன்னு நிக்கிறான் பகவான பார்த்து கை கூப்பிடறான் கஜேந்திரன், என்ன அழகா பிரபு வந்துட்டாய், நான் ஒண்ணுமே பண்ண ஆதி மூலமேன்னு கூப்பிட்டேன், நீ வந்தேன்னு சொல்லி ஒரு தாமரையை கொடுத்தேன், அதுக்கு சரீரத்திலேருந்து விடுதலை மோட்சம் கொடுத்துட்டேப்பா அப்படின்னு கதறினான். அப்ப எவ்வளவு காருண்யம் சாமிக்கு இருக்கு, இந்த காருண்யத்தை அனுபவிக்க வேண்டாமா, சாபத்தினாலே ஒரு கால் நாம பகவான மறந்தாலும் பகவான் நம்மளை திரும்பவும் ஞாபகப்படுத்தி அழகா தன் நாமத்தை ஜிடிக்க வச்சு திரும்பவும் தன் பக்கத்துல அழிச்சுட்டு போயிடுவான். இப்ப இந்த ஜென்மாவில நம்ம ஏதோ நாமஜபம் எல்லாம் பண்றோம், பக்தியில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னா, பகவான் உள்ளிருந்து தூண்டி நம்மளை நாமஜபம் பண்ண வைக்கிறான், பக்தி பண்ண வைக்கிறான். அவ்வளவு சக்தி இந்த கஜேந்திர மோக்ஷ வைபவம். கருடாருடனாகவே இருக்கார் திருவல்லிக்கேணியிலே பெருமாள். கஜேந்திர வரத சன்னதியில போனா 365 நாளும் மூலவர் அப்படி கருடன் வெளியே இருப்பார் கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே. அப்ப இந்த கஜேந்திரன் ஒரு யானைக்கும் கிருபை, யானைக்கு புரிஞ்சு கொடுத்தான், பகவான தவிர நமக்கு யாரும் கதி இல்லை, அந்த புத்தி நம்ம மனசுல என்னைக்கு இருக்கணும், எனக்கு பகவான் தான் கதி, எனக்கு பகவான் தான் கதி, எனக்கு பகவான் மட்டுமே கதி, பகவான் தான் பூரணமான கதி நமக்கு, புகலிடம் அவன் தான். அந்த மாதிரி அந்த கஜேந்திர மோக்ஷ விருத்தாந்தம், ஜெய் போலோ ஸ்ரீ கஜேந்திராழ்வார்கி. அதனால பெரியாழ்வார் சொன்னா போல, நீங்களும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், ரங்கா 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 ரங்கா. ஒரு தடவை சொன்னாலே கொஞ்சம் ஒரு தடவை சொல்லிட்டோம், அதனால கேரண்டியா மாட்ட மாட்டோம், பயப்படவே வேண்டாம். எத்தனை பேர் இருந்தாலும் இவ்வளவு ரங்கா சொல்லியிருக்கா அப்படின்னு ரங்கன் நமக்கு முன்னாடி போய் நின்று நமக்கு வக்காலத்து வாங்கி நமக்கு கிருபை பண்ணிடுவான். கருணாசாகரன் ரங்கநாதன் அவ்வளவு அழகா அந்த கஜேந்திர மோக்ஷ விருத்தாந்தம் இதெல்லாம் சொல்றது பாகவதம். அதுலேயே அழகா மத்ஸ்யவதாரம், கூர்மவதாரம், வாமனவதாரம், பரசுராம அவதாரம், ராமவதாரம், இத்தனை அவதாரத்தையுமே பாகவதம் வர்ணிச்சுடுறது. பகவான் மோகினி அவதாரம் எடுத்த அழகு, தன்வந்திரியா வந்த அழகு, மகாபலி இடத்துல போய் சின்ன வாமனனா போய் நிலம் வாங்கின்றது எல்லாம் சொல்றது பாகவதம். அத்தனையும் அழகா இருக்கு. நீ இதெல்லாம் சொல்லலையா அப்படின்னா கிருஷ்ணன் அனுபவிக்க வேண்டாமா, கிச்சா வரும் பொழுது இந்த தசாவதாரத்தை தட்டில் வச்சுட்டு 9 அவதாரத்தை ஒரு தட்டில் போட்டு கிச்சாவை ஒரு தட்டில் போட்டோம்னா இது மட்டும்தான் கீழ் நிற்கும். ஒரு லேட்டஸ்ட் அவதாரம் அன்னைக்கு அவர் சொன்னவர் லேட்டஸ்ட் அப்படின்னா கிச்சாதான், அதனால வேகமா ஓட்டிட்டு போறோம். ஆனாலும் அம்பரீஷனை விட்டுட்டு போக முடியாது, எத்தனை பேர் ஆனா திருட்டு போயிடலாம், இவ வேண்டாம் அவ வேண்டாம் அவ வேண்டாம் அப்படின்னு. ஆனா சிலதெல்லாம் பாகவதத்துல தள்ளுபடியே பண்ண முடியாது, அவெல்லாம் யார வேணா தள்ளிடலாம். பிருத்த மகா சக்கரவர்த்தி விஷயத்தை விட்டுடலாம், ஆனா கஜேந்திரன் அம்பரீஷன் இவாளெல்லாம் தள்ளிவிடவே முடியாது. அம்பரீஷ சக்கரவர்த்தி விசேஷமான ஒருத்தன், ஜெய் போலோ அம்பரீஷ மகாராஜ் கீ ஜெய். அம்பரீஷ மகாராஜா விசேஷமான குலத்துல வந்தவன், ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தன் அம்பரீஷன். அப்படி ஒரு பக்தி பகவான் மேல, அப்படி ஒரு ஆசை, கடமையிலிருந்து விலகாத ஒருத்தன், கடமையை ஆசையோட பண்ணிட்டு இருந்த ஒருத்தன், எப்பொழுதுமே பகவன் நாமத்தை ஜெபிச்சுட்டு இருந்த ஒருத்தன், எல்லா சமயத்திலையும் வினயத்தோட இருந்த ஒருத்தன், எல்லா குவாலிட்டிஸும் இருந்த ஒருத்தன், கலியுகத்துல குலசேகர ஆழ்வார் போல அம்பரீஷ சக்கரவர்த்தி. ஜோர பகவத் தியானம் எப்பொழுதும் சதா சர்வதா, ஏகாதசி விரதம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விரதம். எல்லாமே சயின்டிபிக்காவே ஏகாதசி விரதம் எல்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்மளுடைய சனாதனமான தர்மத்துல பார்த்தோம்னா இயற்கை விஷயங்களை தெய்வ அனுகிரகமா நம்ம மாத்திக்கிறோம். அமாவாசையா இருக்கட்டும், பௌர்ணமியா இருக்கட்டும், ஏகாதசியா இருக்கட்டும், சங்கடகர சதுர்த்தியா இருக்கட்டும், எல்லாம் பாருங்க இயற்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இயற்கையை விட்டுட்டு ஒரு சனாதனமான தர்மம் கிடையவே கிடையாது. புஷ்பங்கள்லாம் கூட சுவாமிக்கு அழகா மாலையா போடுறோம், அலங்காரம். இவ்வளவு ஆயிரத்துக்கு ரூம்ஸ் போய் எல்லாம் அடிக்க வேண்டியிருக்கு. டெய்லி ஆத்தரம் நின்னா கூட கூடியா புஷ்பத்தை எடுத்து பூஜை பண்ணி அழகா சுவாமிக்கு எதிரமா மாலையை போட்டோம்னா வீடு நின்னா மணக்க மணக்கதான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம், தனியா ரூம்ஸ் மாசம் 300 ரூபாய் கொடுத்தாங்க, புசு 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 அடிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப அதுல பூஜை பண்றது இல்லை, அதனால இதெல்லாம் அவசியமா ஆயிடுச்சு. அது மாதிரி அந்த காலத்துல லெட்ரினா தனியா ஓரத்துல வச்சுட்டு இருந்தா, இப்ப பெட்ரூம் குள்ளேயே வச்சுட்டு இருக்கா, அதுக்கு வேற செண்டு போட வேண்டியிருக்கு, நமக்கும் செண்டு போட வேண்டியிருக்கா, அதோட கஷ்டம். இது ஒவ்வொன்னா கெடுத்துட்டு கடைசியில சந்தோஷமா வாழ முடியலன்றோம். இருக்கிறதெல்லாம் நல்லதெல்லாம் கெடுத்துட்டு இருக்கோம், இருக்கிறத அனுபவிக்கிறத விட கெடுத்துக்கிறத நிறைய பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டு இருக்கோம். இதுல வேற என்னன்னா பெட்ரூம்ல பாத்ரூம் வச்சுட்டு வாஸ்து வேற பாக்குறோம், அதுதான் வைத்திருச்சு. கிருமியோட வாழறதுக்கு என்னத்துக்கு வாஸ்துவை பார்க்கணும், வாழறதுன்னு முடிவு பண்ணி அதுல என்ன பெரிய வாஸ்துவை பார்த்து என்னது ஆக போறது. பகவான பார்த்தாலும் பிரயோஜனம் உண்டு. ஆச்சரியம், இந்த அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருக்கா கரெக்டா. இந்த டிகிரி திரும்பறது, இந்த சந்திரன் சூரியன் பூமி கடவுள் அந்த டிகிரி மாறுறது. அப்ப இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம இந்த அரிசி சாதம் எல்லாம் சாப்பிட்டோம்னா ஜீரணம் கஷ்டம். அதனாலதான் இந்தந்த விஷயங்களா சாப்பிடுங்கன்னு பெரியவா சொல்லியிருக்க. அதுக்காக தான் ரீசன் இருக்கு, ரீசன் இல்லாம எதுவுமே கிடையாது. அதுலயும் உடம்பு முடியல, இல்லாட்டி கர்ப்பவதியா இருக்கா குழந்தைகளா இருக்கான்னா அவளுக்கெல்லாம் விதி விலக்கு உண்டு. அதுவும் முடியலையா இருக்கவே இருக்கு பைத்தங்கஞ்சி, நல்லா ஒரு 2 சொம்பு குடிச்சிட்டோம்னா போதும் சம்முடு. மகாராஷ்டிரா பக்கம் எல்லாம் போயாச்சுன்னு நான் அந்த ஜவ்வரிசி உப்புமா பண்ணுவா, அது 4 நாளைக்கு ஆங்கி நிற்கும் வயிற்று, அது வெளியே வராது, அப்படி செட்டில் ஆயிடும். கேரளா கேட்கவே வேண்டாம், மரவள்ளி கிழங்கு 10 கிலோ வாங்கி நன்னா அவிச்சு அதுல மஞ்சள் அது அதுவும் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டோம், அதில் அவிச்ச உப்பெல்லாம் போட்டு அது மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு அது ஒவ்வொன்று இவ்வளோ பிடிச்சிருக்கும். அது ஒரு 4 துண்டு சாப்பிட்டோம்னா 4 நாளைக்கு அப்படியே கிடக்கலாம். அதுக்கப்புறம் நாவரதம் 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 சொல்லிக்கலாம், நிறைய உண்டு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்று வச்சுக்கோங்களேன். ஆனா இது எல்லாத்தோட முக்கியம் அன்னைக்கு நிறைய பகவன் நாமத்தை ஜபிக்கணும், அதுதான் முக்கியம். விரதம் இருந்தோம்னா அந்த உடல்ல அங்கங்க ஒட்டி இருக்கிற அந்த கழிவுகள்லாம் கிளீன் ஆயிடுது, நம்ம உடம்பு முழுக்க வயிறு முழுக்க கிளீன் ஆகிறது இல்லை. இந்த குடல் இந்த இதெல்லாம் கிளீன் ஆகிறதே கிடையாது. அந்த ஒரு நாள் இந்த இதெல்லாம் ஓவராலின்னு சொல்றாரு இல்லையா, வண்டி இல்லாட்டி இந்த சம்பு டேங்க் எல்லாம் கிளீன் பண்றோம் பாருங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டு நல்லா தேய்ச்சி அலம்புறது, அது போல பண்றதுதான் ஏகாதசி. இந்த மிஷின் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாதானே, மிஷின் எப்படி நிம்மதியா இருக்கு, ராத்திரி தூங்குறோம் பாருங்கோ, அப்பதான் அபாடா நம்ம எழுந்திருந்தா முதல்ல யாத்திரியமா பயப்படுறோம், நம்ம உடம்பு பயப்படுறோம், ஐயோ காலங்காலத்துல காபி கேட்பானே, இத்தனை மணிக்கு காபி கேட்டுருவானே. இது கேட்டாலும் பிரச்சனை, கேட்கலாம் பிரச்சனை, இது ரொம்ப கஷ்டம். இது சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு டீ கேட்பானே, ஆத்திரிக்கு ஸ்ரீகளுக்கும் டென்ஷன், ஐயோ பால் இல்லையே அப்படின்னு அவளுக்கு ஒரு டென்ஷன். 2 மணி ஆயிரம் நிறைய பேர் சொல்லுவா, என்னமோ தெரியல, அதானே பார்த்த மணி 3:30 தான் காஃபி கேட்கறதுன்னு, மணி 3:30ன்றது ஏதோ சகசிரநாமத்தை வச்சு ஞாபகம் வராது, இல்லாட்டி யாரோ அப்படியே உபன்யாசம் பண்றா டிவியில அதை வச்சு ஞாபகம் வராது, வயிறு பசிக்க அதானே பார்த்த மணி டான்னு 12:30 ஆனாலும் அவர் உட்காந்துட்டார் அப்ப மணி 12:30 ஏன்னா தானா கேட்கறது வயிறு. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த மிஷின் மட்டும் ஓடிண்டே, எதுக்கும் அசராம எத்தனை வயசானாலும் ருச்சி மாறல, இது இப்படிதான் வேணும்னா பக்குவம் மாறல, சரி எதையோ போடுறா சாப்பிடுவோம் தோன்றதா. 1000 தடவை ஜடப்படுத்துற கதையை கேட்டோம், ஒரு நாளாவது ஜடம் மாதிரி சாப்பிட்டுருக்கோமா, சத்தியமா இல்ல. பண்ணி போடுறதா ஜடமாயிட்டு இருக்கா, பண்ணி வச்சு 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 இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உண்டுதா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து. அவரு அமாவாசை வந்தாலும் டென்ஷன், பௌர்ணமி வந்தாலும் டென்ஷன், எதுக்குதான் டென்ஷன், வளர்த்த வேண்டாமா எல்லாரும். என்னடா முதல்ல என்ன மெனு, இல்ல வேற சாரதுக்கு 2:30 சமையல் பண்ணுவான், அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு வட பண்ணலையா எள்ளுருண்டை பண்ணலையா, வெட்டி போடணும் நாக்க, பித்ருக்களுக்காக சாப்பிடுறோமா அன்னைக்கும் எள்ளுருண்டா வடைக்காக சாப்பிடுறோமான்னு தெரியல. அதுல வேற ராத்திரி ஒன்னும் சாப்பிடப்படாது, ஒரு 10 வடை எக்ஸ்ட்ரா பண்ணி ரசத்துல வேற ஊற வை, கொண்டு உடம்பு பக்தியில ஊற வை, நாக்க கொண்டு நாம ஜபத்துல ஊற வைனா கேட்கறதுக்கு ஒரு ஜந்து இல்ல, ரசத்துல கொண்டு வரைய ஊறவை நிஜமாகவே அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். வைராக்கியம்ன்றது கிஞ்சித்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறது. திரும்ப 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 இதே ஓட்டம் 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 களப்பில்லாம ஓடிட்டு இருக்கும். சொல்லும் போது எனக்கு களைச்சு போயிடுறது. ஆனா களைக்க மாட்டேங்கிறோம். ஆனா அம்பரீஷ் சக்கரவர்த்தி அவ்வளவு அழகா ஏகாதசி விரதம் இருந்தான். எல்லாத்தையும் ராமர் இருந்திருக்கா, அம்பரீஷ் சக்கரவர்த்தி இருந்திருக்கா, குலசேகர ஆழ்வார் இருந்திருக்கா, நந்தகோபர் ஏகாதசி விரதம் இருந்து அர்த்தராத்திரி இறங்கும் பொழுதுதான் வருணலோகத்துக்கு அழிச்சிட்டு போயிடுறாரு. நிறைய இருந்திருக்கா. உடம்பு முடியல, டாக்டர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டானா விட்டுடலாம், தப்பில்லை. ஆனா அதெல்லாம் விட முக்கியம் நிறைய நாமம் ஜபிக்கணும், அதுதான் பிராதான்யம். அவ்வளவு அழகா இவன் ஏகாதசி விரதம் இருக்கான் அம்பரீஷ சக்கரவர்த்தி. ஒரு ஏகாதசி விரதம் இருந்துட்டு துவாதசி பாரண, இந்த ஒரு நாள் சாப்பிடணும்னா வயிற்று எல்லாம் புண்ணு வரும். அதுக்காக தான் சுண்டைக்காய் நெல்லிக்காய் மெனு கூட பாருங்க கிளீனா பண்ணிருக்கா. எந்தெந்த காலத்துல எந்தெந்த ஆகாரம் சாப்பிட்டா உடம்புக்கு ஹிதமோ அது. கண்ட நேரத்தை கண்டதை சாப்பிட சொல்லவே இல்லை, இதை இந்த இப்பதான் சாப்பிடணும், என்ன வச்சு குளிச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே மெனு உண்டு. கர்ப்பவதினா ஒரு மெனு உண்டு. வெயில் காலம்னாலே ஆற்றுல நிஜமா பழையது இருக்கும். இப்பெல்லாம் பழையது சாப்பிடறது கேவலமா போயிடுது நமக்கு. ஆனா இந்த காலத்துல இந்த குக்கர்ல வச்சு பழையது சாப்பிடறத சாப்பிடாம இருக்கிறது உத்தமம் வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் பழையதே கிடையாது, அதான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறாரு, அப்புறம் எடுத்து அவன்ல வச்சுடுறாரு, அப்புறம் எங்க பழையது அது அப்படியே ஒரு மாடி மீட்டர் ஆகிட்டே இருக்கு வச்சுக்கோங்க. அதனால அந்த காலத்துல ஏதோ வெங்கல பானையில இருக்கும், தண்ணியை விட்டு வைப்பா, அந்த தாமரை பாத்திரம் வெங்கல பானத்தை சாப்பிட்டோம்னா அப்பாடான்னு தாத்தா பாட்டிகள்லாம் நன்னா ஜம்முன்னு இருப்பா. இந்த காலத்துல சாப்பிடுற சாப்பாட்டுக்கு இதுக்கு என்ன சமைக்கிறதே ஒன்றரை அழகு வச்சாலும் அது ஒன்றரை அழகு ரொம்ப ஜாஸ்தின்னு ஆயிடுது. அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச எங்க பாட்டிலாம் ஒரு படி வைக்கலாமா ஒன்றரை படி அரிசி உப்புமாக்கிங்களாமா நான் பார்த்துருக்கேன். அந்த பானையை தூக்கி பாட்டி கலவத பார்த்தாலே எவ்வளோட அப்படின்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எங்க காலத்துல பாட்டியத்தெல்லாம் இவ்வளோ பெரிய சொம்ப சம்பளத்துலதான் மோர் வச்சு நான் பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் இத்தோண்டு ஒரு டம்ளரை வச்சுட்டு அது இத்தோண்டு ஒரு நூறு நூறு எம்எல் தயிர் கப்பை வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு நூறு எம்எல் தயிர் கப்பை வாங்கினா ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு வேலைக்கு சௌகரியமா பத்துறது. இவ்வளவு பெரிய சம்பளத்துல மோர் சாப்பிட்டா எல்லாம் நிறைய மாறி போயிடுச்சு. உடம்பும் சுருங்கி போயிடுது, மனசும் சுருங்கி போயிடுது, ஆசை மட்டும் சுருங்கவே இல்லை. அது மட்டும் இன்னும் இன்னும் வளர்ந்துட்டுதான் இருக்கு. ஏகாதசி விரதம் எடுக்கான் அம்பரீஷ் சக்கரவர்த்தி. துவாதசி பாரண பண்ண வேண்டிய சமயம். அழகா வந்துட்டா துர்வாசர், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னா இந்த துர்வாசர் அந்த விஸ்வாமித்திரர் எங்களை மாதிரி ஆள்லாம் வந்தோம்னா முதல்ல கோபத்தை அனுப்புவோம், பின்னாடிதான் நாங்க வருவோம். ஃபர்ஸ்ட் கோபம் வந்து நிக்கும், நான் வரேன் தெரியுதா அப்படின்னு, பின்னாடிதான் எவ்வளவு வருவோம் நாங்கெல்லாம் அப்படி வரும். அதாவது கௌசிகை கோத்திரம் அப்படின்னால ரைட்டு ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவெல்லாம் முதல்ல கோபத்தை அனுப்பிடுவா, பின்னாடி நான் வரேன்னு வருவா. நான் கௌசிக கோத்திரம் அதோட தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சரியம் துர்வாசர் வந்துட்டா அம்பரீஷனை பார்த்து சொன்னார், எப்பா இருடா நானும் சாப்பிட வந்துடுறேன், உன்னோட சேர்ந்து பாரணம் பண்ணா பரம சந்தோஷம். சரீர் விழுந்துட்டான் அழகா அம்பரீஷ சக்கரவர்த்தி. பெரியவர்கள்லாம் சொன்னா காலம் கடத்த மாட்டா, அன்னைக்கு என்னமோ தெரியல அசந்தர்ப்பமா காலம் கடந்து போயிடுறது. பாரண நேரம் முடிகிற சமயம் அம்பரீஷனுக்கு தெரியும்னா துர்வாசருக்கு தெரியாம இருக்குமா? அன்னைக்கு என்னமோ பகவத் சங்கல்பம் அப்படி ஆயிடுச்சு, பர்பஸ்ஃபுல்லா அவர் பண்ணவே இல்லை. அப்படியே பர்பஸ்ஃபுல்லா பண்ணார் அப்படின்னாலும் அம்பரீஷனுடைய பெருமை லோகத்துல பிரகடனமாகறதுக்காக பண்ண லேட் ஆகிற மாதிரி இருக்கு. பாரண அதுக்குள்ள சாப்பிட்டுடணும், என்ன பண்றதுன்னு தெரியல. விஷயம் தெரிஞ்ச பெரியவா இடத்துல அம்பரீஷன் கேட்க வாசன்னா பகவானோட துளசி தீர்த்தம் சாப்பிடலாம், ஒரு உத்தரணி சாப்பிட்டாய் அப்படின்னா அது சாப்பிட்ட மாதிரியும் அர்த்தம், சாப்பிடாத மாதிரியும் அர்த்தம். இப்ப வரலாம் சொல்லல கான்ஃபிளேக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்கோ, சாப்பிட்ட மாதிரி ஆச்சு ஆனா கலோரிஸ் வரல, ஆனா சாப்பிடாத மாதிரி ஆச்சு, டயட்ன்றதான் நம்ம பெரியவா பண்ணதாக புதுசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா அதுக்கு விசேஷமா இருக்கு. அழகான மாதிரி சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு சாப்பிடாத மாதிரியும் ஆயிடுச்சு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஹரிநாமத்தை சொல்லிட்டு ஹரிபாதோதகம் தானே துளசி தீர்த்தம்ன்றது ஹரிபாதோதகம். சரியா ஹரியனுடைய பாதத்திலேன்னு அந்த உதகம்னா ஜலம், ஹரிபாதோதகம்னா கங்கா ஜலம் தான் ஹரிபாதோதகம். ஆனா துளசி கலத்தியே ஹரிபாதோதகம் வேணா, துளசி எப்பொழுதும் பகவானுடைய திருவடியிலேயே இருக்காளாம். அதனாலேயே சுவாமி தூக்கி தன் தலைமையில அவளை வச்சிருக்கார். நாத்தத்துழாயினுடி நாராயணன் அப்படின்றான். கோபிகள்லாம் கஷ்டி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே அப்படின்றார். துளசி சொல்லும்பொழுது ஹே துளசி நீதான் பரம கல்யாணி, அழகா கோவிந்த சரணத்துல பிரியையுடையவள் நீதான் அப்படின்றார். கஷ்டி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே. அழகா துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டான், சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்துட்டார் துர்வாசர். அவமானப்படுத்திட்டால் இவ்வளவு தூரம் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு விருந்தோம்பல்ன்ற ஒரு விஷயம் தெரியல, அதிதி சத்காரம் ஒண்ணு தெரியல, அதிதி தேவோபவ, அதிதிய விஷ்ணுவா பாவிக்கிறது உலகத்துல எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெருமை. ஆனா இன்னைக்கு எல்லாம் மாறி போய் எடுத்து வச்சுக்கோங்களே, எல்லாரையுமே பகவத் ஸ்வரூபம், மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. மாப்பிள்ளைய கூட மகாவிஷ்ணுவா வரிக்கிற ஒரு தர்மம், அதெல்லாம் ரொம்ப வசதி. சின்ன பையனா மாப்பிள்ள, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு மாமா மாமனார் பொண்ணையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் அவன் காலை வேற பிடிக்கணுமா? இதுக்கு பெரியவாள்லாம் சொல்லுவா, பத்தாவது கிரகம் எதிரானா மாப்பிள்ளான். நவகிரகம் கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு விட்டுடுமா, இந்த பத்தாவது கிரகம் விட்டு தொலையவே தொலையா. அப்படி ஒரு கிரகம், பத்தாம் கிரகம் அப்படின்னா மாப்பிள்ள கிரகம். இத தள்ளி விடவும் முடியல, பரிகாரம் பண்ணவும் முடியல, விதச்சிக்கவும் முடியல. அப்படி ஒரு வஸ்து இது. அந்த வஸ்துல காலை பிடிச்சு அவருக்கு இவருக்கு கொடுக்கிறாரு தானம். சரியா மாப்பிள்ளதான் மாமனாருக்கு பண்ணணும். இப்ப அப்படி தஜ்யோபவீத தாரணம் அப்படின்னா பிள்ளைதானே அப்பாவுக்கு பண்றான், குருவா வரிச்சென்று பிரம்மோபதேசம் பண்றவார், அதானே நியாயம். ஆனா இங்க ரிவர்ஸ், இவன் காலை பிடிச்சு இது காசுக்கு நான் போறதே கிடையாது, நம்மளே வாசல் வரைக்கும் கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு அது பேர் எதிர்க்க வீடியோ காரன் வந்து நின்னாதான் இவர் காசி யாத்திரைக்கே கிளம்புறான். காசி யாத்திரைன்றது ஒண்ணு இன்னைக்கு பண்றது பிரயோஜனமே இல்லை. நான் சொன்ன சாஸ்திரத்துக்கு விரோதமா சொல்ல நினைப்பேன், சாஸ்திரத்துக்கு விரோதமா இல்ல. அந்த காலத்துல வேதம் படிப்பா, படிச்சு முடிச்சோன்னா அவன் காசி கிளம்புறேன்னு கிளம்புவான். அந்த பையன் ரொம்ப உத்தமனா இருந்தா இல்லடா பாங்க நான் உனக்கு என் பொண்ணை தரேன், நீ போயிட்டு என்ன படிக்கணும் படிச்சுட்டு வந்துடும், மேல் படிப்பு படிச்சுட்டு வந்துடும் அனுப்புவான், திரும்பி வர சொல்லுவான். அதுக்குதான் காசி யாத்திரைன்னு பேரு. சில பேர் என்ன பண்ண அப்படியே அங்க போய் செட்டில் ஆயிடுவா, அப்படியே பிரம்மஞானம் பிரம்ம தத்துவம் விசாரம்னு மயங்கி போயிடுவா. இந்த பையன் திரும்பி வர்றதுக்காக என்ன பண்ணா முன்னாடியே ஒரு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடுவா பெரியவா போயிட்டு. ஆனா அந்த பொறுப்புக்காக அவன் எல்லா குழந்தையும் நான் காசிக்கு போயிட்டான், அப்பா அம்மா யார் பாத்துக்க, அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிடுவா. பெரியவாளும் சரியாப்பா நீ காசி யாத்திரை போயிட்டு வந்துடும், உனக்கு நான் என் பொண்ண தாரவாசத்தை கொடுக்கிறேன், கன்னிகாதானம் பண்றேன் அப்படின்னு வம்சபிருத்தி பண்ணுறதுக்காக. அதுக்காகத்தான் காசி யாத்திரைன்னு பேர். காசிக்கு போயிட்டு யாத்திரையும் திரும்பி வராம பாருங்க, அப்ப போய் கூட்டுண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. இது நம்மளே வாசல் வரைக்கும் அனுப்புறது, நம்மளே திரும்பி வாங்கப்படுறது, அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா சாஸ்திரப்படி இன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்ம சொன்னோம் அப்படின்னா இவர் புதுசா ஏதோ பண்றாருவா, என்ன பைக்கு விடுவா. அந்த மாதிரி இந்த மாப்பிள்ளை பொண்ணை தூக்கி மாலை மாத்துறதுன்னு இருக்கு பாருங்கோ, அந்த காலத்துல குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அதுகளுக்கெல்லாம் ஒரு ஜாலியா இருக்குன்றதுக்காக தோல்ல வச்சு தூக்கி விளையாடுவா. இதெல்லாம் 70 கிலோ 80 கிலோ மாமா மாமி தாத்தா பாட்டி எல்லாம் எல்ஃபை சிஃபைன்னு உட்காந்து இதுல வேலை. இதுங்களை தூக்கி வயசு பொண்ணெல்லாம் அப்படி தொட்டு தூக்கவே கூடாது, யாரா இருந்தாலும் சரி தோல் மேல தூக்கி சிலதெல்லாம் அசிங்கம் சொல்லப்படாது. வயசு பொண்ணு ஆயாச்சு அப்படின்னா அதெல்லாம் தூக்கவே கூட யாருக்குமே தொடர்றது உரிமை கிடையாது. அதை தூக்கி தோல்ல தூக்கி தொடைய பிடிச்சு கொஞ்சம் நான் சொல்ல நாராசமா இருக்கும், ஆனால் நடக்கிறது. அந்த காலத்துல குழந்தை திருமணம் பால்ய விவாகத்துக்கு பண்ண விஷயங்களை இன்னைக்கு எல்லாம் 25 வயசுல இதெல்லாம் ஐடி போயிட்டு நல்லா சாப்பிட்டு பர்கர் பீஸா சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கு. இதுங்களை வேற தூக்கிண்டு எத்தனை பாடு, அவ அப்புறம் அவ முதுகு பிடிச்சு உட்காந்துட்டு மாமா மாமி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு அவசியமே கிடையாது. இதெல்லாம் எல்லா மடாதிபதிகள் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு அனௌன்ஸ் பண்ணாதான் மாறும். அப்ப கூட மடாதிபதிகளை தூக்கி விட்டுருவா, இதை தள்ளிவிட மாட்டான். ரொம்ப பெரிய விஷயம் வச்சுதான் அழகான விஷயங்கள் இதெல்லாம் போய் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்துக்கு சம்பந்தமே கிடையாது, பல விஷயங்கள் நிஜமாவே சில சில விஷயங்கள் மட்டும்தான் இன்னைக்கும் சாஸ்திர சம்மதமா இருக்கு. சரியா சொன்னா மாங்கல்ய தாரணமே ஒரு காலத்துல தான் வந்தது. ஆண்டாள் கல்யாணத்துல எங்கேயுமே மாங்கல்ய தாரணம் கிடையாது, ருக்மிணி கல்யாணத்துல மாங்கல்ய தாரணம் கிடையாது, சீதா கல்யாணத்துல மாங்கல்ய தாரணம் கிடையாது. கைய பிடிச்சு அக்னி வளம் வந்தாலே போதும், அவ்வளவுதான். அந்த 3 தடவை வளம் வந்து அம்மி விதிச்சு அருந்ததி பாதாசனா போதும். இப்ப அருந்ததியை பார்க்கும் போது தான் ஜாலியா கை காட்டுறா சௌக்கியமா அப்படின்ற. அருந்ததியை பாருங்க யாரு, அருந்ததி யாருன்னே முதல்ல தெரியாது வச்சுக்கோங்க. அருந்ததிய பாக்குறதுக்குன்னா அவள மாதிரி ஒரு குணம் வரணும், வசிஷ்டருடைய பத்னி எப்படி இருந்தாலும் அது போல இருக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஏழு அடி ஏன் சேர்ந்து நடக்கணும் அப்படின்னா, ஏழு அடி சேர்ந்து நடந்தா ஃப்ரெண்ட்ஸ், நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், அடிமையினே வைக்கல, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸுமா, லெட்ஸ் டிராவல் டுகெதர், அதான் அர்த்தம். எல்லாமே அழகா பண்ணி வச்சிருக்கா. அந்த மாதிரி எல்லாத்தையுமே விஷயம் உண்டு. அதனால அதிதிய வரணும், கொண்டாடணும், தர்மம்னு இருக்கு. அதனாலதான் இப்ப எல்லாம் யாரா பில் அடிச்சா உள்ளே இருந்து பாத்துடணும், இந்த லென்ஸை வச்சு பாத்துட்டு நீ உள்ளே யாரும் வந்துட்டு இருக்கா, கதவு தாப்ப போட்டே இப்ப திறந்து வைக்கிற கதவு வழக்கமே கிடையாது, அதுலயும் ஒரு ஓட்டை போட்டு லென்ஸை வச்சாச்சு, வெளில வந்திருக்கா வேண்டப்பட்டவானா, சாமான்லாம் இப்படியே இருக்கலாம், கதவு திறக்கலாம், நம்ம வேண்டாதவா அப்படின்னு அப்படி தள்ளிட்டோ, அதுக்கு ஒரு இந்த உள்ள இருந்த அதான் லேட் ஆயிடுச்சு, உள்ள என்ன இருந்தோம் நமக்கு தான் தெரியும், உள்ளக்காக பில் அடிக்கிறோம். அது சில பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த பாம்பேல எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, இந்த காலிங் பில்லுக்கு உள்ள ஒரு சுவிட்ச் வச்சிருப்பா, இவா டிஸ்டர்ப் பண்ண உள்ள ஆஃப் பண்ணிடுவா, நீங்க இங்க அடிச்சுட்டே இருப்ப உள்ள அடிக்கவே அடிக்காது காலிங் பில்லு, நீங்க அடிச்சுட்டே இருப்ப அந்த சுவிட்ச் ஆன் பண்ணாதான் உள்ள காலிங் பில் சவுண்ட் வரும். இங்க சொல்லப்பட சொல்ல அதிக ஸ்பீடர்னா கஷ்டம். ஆச்சரியம், நிறைய விஷயங்கள்லாம் மனுஷாலோட பழகிறத விட விலகிறதுல தான் நம்ம அத்தனை பேருமே இருக்கும். துர்வாசர் கோபம் வந்துட்டு என்னடா அதிதி சத்காரம் பண்ணாம பாராணை பண்ணிட்டியோ நீ, பாராயணம் வேற பாரணை வேற, பாராயணம்னா வாசிக்கிறது, பாரணைனா துவாதசி சாப்பிடுறது. இந்த நேரத்துக்குள்ள சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப லேட்டாக லேட்டாக வயிறு கிட்டுப்படும், குடல் கிட்டுப்படும். அதனால ஆச்சரியம், சாப்பிட்டியானார் இல்ல இந்த மாதிரி துளசி அதை எப்படி சாப்பிடுவார், நீ பெரிய பக்த சிரோன்மணி உனக்கு எல்லாம் தெரியும், அகம்பாவமோ ஒன்னெல்லாம் சும்மா விடப்படாதா அப்படின்னு தலையிலிருந்து ஒரு முடியை பிடிங்கினார், கீழே அடிச்சார், ஒரு பூதம் கிளம்பிடுச்சு. அப்ப நம்ம முடிக்கு எவ்வளவு பலம் இருக்கும் பாருங்க, நல்ல வேலை நம்ம முடிக்கெல்லாம் பலம் இல்லை, வீட்டுல கீழே ஒரு முடிக்கெல்லாம் பூதமா கிளம்பிச்சுனா முடியே பூதமா தான் இருக்கு, இது தனியாருமே ஒரு பூதம் கிளம்பவே வேண்டாம் நமக்கெல்லாம், இந்த பூதமே போதும் மகத்பூதம். அப்புறம் டிவியில சொல்லலாம் பாருங்க, நீங்க ஏன்தான் அதை யூஸ் பண்ணலையோ அப்படின்றாங்க, அந்த மாதிரிதான் ஆயிடும். ஒரு முடி எடுக்கப்ப அந்த துர்வாசருடைய தப்போ பலம் என்னன்னு பாத்துக்கோங்க. அப்ப எத்தனை நாம ஜபம் ஜபிச்சிருப்பா, எத்தனை தவம் பண்ணிருந்தாருன்னா இந்த மாதிரி அவர் முடி வரைக்கும் அது தனியா ஒரு பூதமா கிளம்பும் அப்படின்னா, அழகா அது பூதமா கிளம்பெடுத்தும், போ அவனை அழிச்சு போடுன்னு. அம்பரீஷன் அசரவே இல்ல, கைய கூப்பி நிக்கிறான், கமிக்கிறன் சுவாமி நான் கேட்கிற மாதிரி இல்ல, பூதம் வேகமா வந்தது. துர்வாசர் சிரிச்சார், யார்கிட்ட வச்சுட்டாங்க அப்படின்னா, இவர் பார்த்துட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அம்பரீஷன் பின்னாடி ஒன்று சர்றன்னு ஒன்று கிளம்பி வந்தது, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன அடிச்சது, டக்குனு வந்தது, பூதம் தலையை வெட்டி போட்டது, பூதம் கீழே விழுந்துடுத்து. துர்வாசர் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லவனாச்சு, அம்பரீஷன் எப்படி கெட்டு போயிட்டான்னு பார்த்தார். அவன் ஏதோ அம்புவிட்டானான்னு பார்த்தா சுதர்சன சக்கரத்தை ஆழ்வார், பெருமாள் என்னுடைய பக்திக்கு வசப்பட்டு கிஃப்டா கொடுத்துட்டார், பெருமாள் கிட்ட ஒரு வேலை அப்பப்போ கொடுத்துருவார், திருப்பதி பெருமாள் தான் தொண்டை மா சக்கரவர்த்திக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்துட்டார். அப்புறம் திரும்பி ராமானுஜர் வந்து சங்கு சக்கரம் கொடுத்தாரோ இன்னைக்கு பெருமாளா இருக்கார், அதே இன்னும் காண்ட்ராவர்சியா ஓடிட்டு இருக்கு, பெருமாள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆழ்வார் பிரபந்தம் பாடியாச்சு, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லியாச்சு, வேதம் சொல்லியாச்சு, புராணம் சொல்லியாச்சு, இருந்தாலும் திருமலை தெய்வம் பெருமாள் இல்ல, புக்கேதி போடுறவங்க அவங்க இன்னைக்கும் அழகா அந்த சக்கரம் களம்பெடுத்த பிரயோக சக்கரம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் உற்சவ மூர்த்தியை பார்த்தோம்னா கையில சக்கரம் இப்படி இருக்கும், சாரம சங்க சக்கரம் இப்படிதானே பார்ப்போம், நம்பெருமாள் கையில் இருக்க சக்கரம் இப்படி இருக்கும், ரெடி டு அட்டாக், அதுக்கு பேர் பிரயோக சக்கரம்னு பேர். திருமோகூர்ல போனோம்னா பெருமாள் கையில பிரயோக சக்கரம் இருக்கும், சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த பிரயோக சக்கரம்னு பேர். அந்த சக்கரம் வந்தது ஆச்சரியமா, வேகமா வந்தது, அழகா தலைய வெட்டி எடுத்து, தலைய வெட்டி விழுந்துடுத்து இந்த பூதம். இந்த சக்கரம் வெறும் இப்படி பார்த்தோம்னா சாதாரண சுவர்சன சக்கரம், அது இப்படி சுத்தி ரெடியா அட்டாக் பண்ண வந்ததுன்னா அது பேர் பிரயோக சக்கரம்னு பேர். அழகா அந்த சக்கரம் வந்தது அடிச்சது, துர்வாசர் பார்த்தா யாராவது அப்படின்னு பார்த்தா சுதர்சன சக்கரம், அந்த சக்கரம் நேர கிளம்பித்து துர்வாசரை துரத்தித்து, துர்வாசருக்கு புரிஞ்சு போயிடுத்து பகவானுடைய சக்கர பலம் அவருக்கு தெரியும். ஓடுறா, அட்லீஸ்ட் நின்னா பேசப்பட, நின்று பேச டைம் இல்லை, ஓடுறா. ஈரேழு பதினாலு லோகங்களும் ஓடினார், ஒன்னும் நடக்கல. கடைசியில சக்கரத்தை அதிபதி அவரவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேர வைகுண்டம் போய் பெருமாள் காலில் விழுந்தார். பகவான் பயந்து ஓடுறார், கேட்கிற துர்வாசர் நீ ஏன்பா ஓடுற, என்ன முதல்ல நீ ஓடு, நீ ஏன் காலில் இருந்து பார்த்தா சக்கரம் என் தலைய வெட்டிடும், ஏன் சக்கரம் எனக்கு விரோதமாடு, நீ ஓடிட்டு முதல்ல போய் அம்பரீஷன் காலில் நான் பக்த வத்சலன், பக்த பராதீனன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான் சுவாமி. உடனே துர்வாசர் பயந்து அடிச்சு திரும்பி ஓடி வரார். வரத்துக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷமும் அம்பரீஷன் ஒண்ணுமே சாப்பிடல. அந்த ஒரு துளசி தீர்த்தம் நமக்கெல்லாம் உசுரே போயிடும். ஒரு வருஷம் ஒன்னும் சாப்பிடாம பகவான் நாமம் ஜபிச்சுண்டு துர்வாசருக்கு ஒண்ணு ஆகப்படாதுன்னு பிரார்த்தனை. நமக்கெல்லாம் யாராவது கஷ்டப்படுத்திட்டா, அசிங்கப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டான்னா முதல்ல பகவான் போய் வேண்டுவோம். உனக்கு கண்ணு இருக்கா, அவன் என்ன எவ்வளவு கேவலப்படுத்துறா, நீ பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு என்ன சொன்னா அவள நாசமா போகட்டும் வழி பண்ணு அர்த்தம். இதுதான் உண்மையான அர்த்தம். நான் சொல்றது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காளே, நீ கண் கொண்டு பார்த்துட்டு இருக்கே, உனக்கு கண்ணு இருக்கா, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், எத்தனை கோயிலுக்கு வந்திருக்கேன், அவ்வளவு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு நீ காட்ட வேண்டாமா அப்படின்னா பகவான் பாரு என்னத்தை காட்டுறது, நீ பண்ண பிராரதம் காட்டிட்டு. ஆனா அம்பரீஷன் ஒரு வருஷ கால பரியந்தம் கையகூப்பு என்று பிரார்த்திச்சுட்டே இருக்கான். அவருக்கு ஒன்னும் ஆயிடப்படாது, நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ண கடைசியில துருவாசர் ஓடி வந்து இவன் காலில் விழறான். அவன் காலை விடறதுக்கு முன்னாடி பிடிச்சுட்டான். ஏ மகாரிஷி, நீங்கெல்லாம் என் காலில் விழப்படாது. துருவாசர் சொன்னா இல்லப்பா, நீ ரொம்ப பெரியவன், முதல்ல சக்கர தாழ்வாரம் நிறுத்தினவன்னு அவன் கைகூப்பி பிரார்த்திச்சுட்டான். பிரார்த்தனை பண்ண பிறகுதான் சக்கரத்தாழ்வார் நிதானமாட்டான். இன்னைக்கும் சக்கரத்தாழ்வாருக்கு தான் விலை ஜாஸ்தி. காஞ்சிபுரம் போய் உள்ள போய் வரதராஜனை பாக்குறதுக்கு போறாளோ இல்லையோ, ஜோசியர் சொன்னாரும் சக்கரத்தாழ்வாருக்கு விலங்கு போட்டுட்டு வருவா. ஸ்ரீரங்கத்துல பல பேருக்கு ரங்கநாதன் சன்னதியே தெரியாது, சக்கரத்தாழ்வார் சன்னதி அத்தனை பேருக்கும் தெரியும். ஸ்ரீரங்கத்துல போய் யாராவது ராமானுஜ சன்னதி அப்படி ஒருத்தர் இருக்காரான்டுவா, சக்கரத்தாழ்வார் சன்னதி நேர போங்க லிஸ்ட்ல வரா அவ்வளவுதான் அப்படின்னு. எங்க போனாலும் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு ஏற்றம் உண்டு. இப்ப கூட அகோபிலம் போயிருந்தேன்னா அகோபிலத்துல அழகா திருமாவளை சேமிச்சுட்டு செஞ்சிலட்சுமி சாயலாம் சேமிச்சா அந்த இடத்துல ஒரு சக்கரத்தாழ்வார் ஆதிசங்கர பகவத் பாதர் பிரதிஷ்ட பண்ண சக்கரத்தாழ்வார் பல படம் ஜிலிக்கிற சக்கரத்தாழ்வார் ரொம்ப ஃபேமஸ் எங்க அப்படின்னா திருமோகூர்ல தான். பல 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 படம்னு அங்க திருமால் தேவேந்திப்பார், அங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் சக்கரத்தாழ்வாருக்கு தான். திருமோகூர்ல சக்கரத்தாழ்வாருக்கு தான் சிரேஷ்டமே. அந்த சன்னி சன்னிதி அமக்கலமா இருக்கும். அங்கதான் கூட்டமே இருக்கும். காலமேக பெருமாளுக்கு ஒரு கூட்டமே இருக்காது, எல்லாம் சக்கரத்தாழ்வாருக்கு தான் கூட்டமே. எங்க போனாலும் பார்த்த கூட பாருங்க, சுதர்சனோகம் தான் விசேஷம். எங்க போனாலும் சுதர்சனோகம் சுதர்சனோகம் சுதர்சனோகம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன அப்படின்ற மிகமாந்த மகா தேசிகர். அதுக்கப்புறம் இந்த அம்பரீஷ் சக்கரவர்த்தி பிரார்த்தனை பண்ண உடனேயே இந்த சக்கரத்தாழ்வார் சமாதானமானார். துர்வாசர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார் அம்பரீஷன். அப்பா நீ பரம பாகவதோத்தமன், உன் பக்தியின் பலம் புரிஞ்சு போயிடுச்சு. அவன் சொன்னா என்னுடைய பக்தி பலம் இல்லை, பெரியவாளுடைய கிருப்பை நாராயண அனுகிரகம் அப்படின்னா. அவ்வளவு சக்தி இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம். ஜெய் போலோ ஸ்ரீ அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு ஜெய். இப்படி ஒவ்வொருத்தர் சரித்திரமா சொல்லிட்டு வரா. கற்பாடி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரு புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு வித்தன் நான்முகனார் பெற்ற நாட்டுடை நிலைப்பது நெஞ்சு ராமனை போல் நட. மனுஷன் எப்படி இருக்கணும்னா ராமன் போல இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட மரியாதை, மனைவியிடத்துல காதல், ஜனங்களிடத்துல பிரியம், ரொம்ப வசதி. அதனாலதான் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு அழகா ஆண்டாள். திருப்பாவை கிருஷ்ண விஷயம், ஆனா அதுலேயும் ராம விஷயம் தாண்டாள். அவ்வளவு அழகு ஆஞ்சநேயமூர்த்தி பிரபாவம் எல்லாம் ஒரு ஸ்லோகத்துல ராமாயணத்தை சொல்லி முடிக்கிறார். சுகபிரம்மன் மகரிஷி எல்லாத்தையும் சொல்லிட்டே வரார். நாள் குறைஞ்சுட்டே வர்றது பரிசுத்த மகாராஜனுக்கு. அப்ப சுகபிரம்மர்ஷி கேட்டார், ஒரு பிரேக் விடலாமாடா குழந்தை அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இல்ல ரொம்ப நாளா நீ தண்ணி கூட குடிக்காம இப்படியே உட்காந்து கேட்டுருக்கியடா பயலே. அப்ப பரிசுத்த மகாராஜன் சொன்னா நைஷாதி துக்கஹா, ரொம்ப அழகா சொல்லா, ரொம்ப அனுபவிச்சு சொல்லா நைஷாதி. நம்ம எதுவுமே பாதிக்கல, எதுவுமே என்ன பாதிக்கல. ஏண்டான்னா உங்க வாயினாலே ஸ்ரீ கிருஷ்ண அமிர்தம் குடிச்சுருக்கேன் நான். நைஷாதி துஸ்ஸஹா கம்மா தியக்தோதமபி பாததே பிபந்தம் தன்முகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிர்தம். எனக்கு பசி தாகம் களப்பு ஒன்னும் தெரியல, என்ன ஹரிகதைன்ற ஒரு ஜூஸ் குடிச்சுருக்கு. உன்னுடைய திருமுக மண்டலத்திலே இந்த ஒரு உன்னுடைய திருவாய் மொழியாக அனுபவிச்சுருக்கேன். உம்பழகபிபதபாகவதம் ரசமாலயம் முகுரகோரசிகா புவிபாவுகான் சுத பௌராணிகர் சொல்றார். அதே மாதிரி இங்க இவன் சொல்றான், நைஷாதி துஸ்வஹா க்ஷுண்மாம் சத்தோதமபி பாதத்தை, இதுவும் என பாதிக்கிறது, பிபந்தம் சண்முகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம் ஹரிகதை அபாரான இருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சாமா இருக்கு, நாலு நாள் போயிடுத்தோம், குடு 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 குடு. இந்த ஹரிகதை நேரம் போகிறதே தெரியாது, காலக்ஷேபம் அப்படின்றதான் தெரியுதும், காலம் நல்ல விதமா விரயமாக இருக்கும். அதனால சுவாமி நிறுத்திராதிங்கோ ஹரிகதையை சொல்லும் போன்னு தான் சுக்கபிரம அபாரான ஒரு மூச்சு விட்டார். கிருஷ்ண கதையை சொல்ல போறேன், ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய். அந்த அழகு கிருஷ்ணன் தான், சுந்தரன் அதிசுந்தரன் புவன சுந்தரன் கிருஷ்ணன் அப்படின்னாலே ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆகர்ஷணம். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரியனிடம் தோன்றதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றதையே நந்தலாலா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதலா நந்தலாலா. கிருஷ்ணன் அப்படின்னாலே இன்னைக்கு ஒரு மிஸ்டீரியஸ் அவதாரம், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே ஆண்டாள் கெஞ்சரா. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துமிட்டேன் கண்ணன். இங்கிருந்தோ வந்தான் பாரதியா, யாருமே தள்ளல, தள்ள முடியலையா. கிருஷ்ணவதாரம் நல்ல இழுக்கிறது, சினிமா பாட்டு எழுதுற வரைக்கும் காதல் விஷயம்னா கிருஷ்ணன் தான், இந்த ராதையும் கிருஷ்ணனும் இல்லை அப்படின்னா அந்த காதலுக்கு ஒரு அழகில்ல, ஒரு ஒரு ஈர்ப்பு கிடையாது. கிருஷ்ணன் மதுரா தேசம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தேவகி கம்சனுடைய சித்தப்பா பொண்ணு, தேவகருடைய பொண்ணு. கம்சன் மகாபாபி, மகாபாபி அவ்வளவுதான், மேல வார்த்தையே கிடையாது. சான்ஸ்கிரிட்ல ஒருத்தன் கேவலமா திட்டணும் அப்படின்னா நல்ல வார்த்தை உடனே மகாபாபி, இவ்வளவுதான். மற்ற பாஷைகள்லாம் கண்ட கண்ட வார்த்தைகள் இருக்கு திட்டுறதுக்கு, சான்ஸ்கிரிட்ல திட்டினாலும் டீசெண்டா தான் திட்ட முடியும். படுவாமி இவ்வளவுதான், படுவாவின் ஒரு வார்த்தையா சொல்லுங்க, யாருக்கா சொரணம் வருதா சமயத்து நம்மளே நம்ம செஞ்சு ரொம்ப பேசுவோம், பாவி ஏண்டா படுத்துற அப்படின்னு. பாவின்றது நல்ல வார்த்தை மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த காலத்துல. அவ்வளவு அழகான ஒரு பாஷை சம்ஸ்கிருத பாஷை. தேவகர் அவருடைய பெண் தேவகி, வசுதேவர் ஆச்சரியமான ஒரு பக்தன் பிரம்ம ஞானி. ஜெய் போலோ வசுதேவ மகாராஜ் கி ஜெய். அழகா தேவகி வசுதேவருக்கு கல்யாணம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடிதான் தேவர்கள்லாம் ஜோர ஆச்சரியமா பிரம்மலோகத்துக்கு போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு பூமி தேவி பிரார்த்தனை பண்ண, எல்லாரையும் கூட்டிட்டு போய் பிரம்மதேவர் திருப்பார்கடல்ல போய் பிரார்த்திக்கிறார். சத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபின் புருஷம் புருஷ சுக்தேன உபதஸ்தசமாஹித அப்படின்னு சொல்லி புருஷசுக்த மந்திரத்தினாலே பகவான் நாராயண ஸ்தோத்திரம் பண்றாரு. அப்படி பண்ண உடனே பகவான் அழகா பிரம்மதேவருக்கு விஷயத்தை சொல்லிட்டான், நான் வசுதேவ கிரகத்துல சாட்சாத் அவதாரம் பண்ண போறேன், எனக்கு முன்னாடி பலராமன் பிறக்க போற ஆதிசேஷன், என்னுடைய காரியத்துக்காக அழகா மாயாதேவி அவளும் நந்த கோகுலத்துல பிறக்க போறா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாள். அழகா அவா இடத்துக்கு வந்துட்டா, பூலோகத்துல தேவகி வசுதேவர் கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் முடிச்சு கம்சன் அழிச்சுட்டு போறா, நசரீதி சப்தம் சொல்லிடுத்து, அடே மூடா கம்சா, தேவகியினுடைய எட்டாவது கர்ப்பத்துல பிறக்கிற குழந்தை உனக்கு யமன்னு சொல்லிடுச்சு, கம்சன் அவளை கொலை பண்ண நான் முயற்சி பண்ண, வசுதேவர் அழகா பிரார்த்தனை பண்ணி அவளை ஒன்னும் பண்ணிடாது, அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் உன்கிட்ட தரையன்னு சொல்லிட்டார். அழகா வசுதேவர் தேவகி குடும்பம் நடத்திட்டு இருக்கா, முதல் குழந்தை பிறந்தது கொண்டு போய் கம்சன் கிட்ட கொடுத்தா, கம்சன் அதை அடிச்சு கொலை பண்ணான், இவர்களை ஜெயில கொண்டு போட்டான். ஒரு குழந்தை பிறந்து இழந்தது, இரண்டாவது எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டே இருக்க, மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று. ஆறு குழந்தை பிறந்தது, ஆறு குழந்தையும் கம்சன் கொண்டு போட்டான். ஏழாவதாக ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம் பலராமன் கர்ப்பத்துல வந்தான். அவர் அழகா தேவகியுடைய மனசை சமாதானப்படுத்தினார், அவர் வைத்த பகவான் வரும்படியான இடமா ரெடி பண்ணி கொடுத்துட்டார். பகவான் பார்த்தான் பலராமரை, இந்த மாயாதேவியை கொண்டு போய் அவரை தூக்கி கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்துல வைக்க சொல்லிட்டார். வசுதேவருடைய இன்னொரு மனைவி அந்த ரோஹிணி கர்ப்பத்துல வைக்க சொல்லிட்டார். மாயாதேவிய யசோதையுடைய குழந்தைய ஆவிர்வவிக்க சொல்லிட்டார். பகவான் ஸ்வயம் தானே தேவகி கர்ப்பத்துக்கு வந்தான், ஜம்முன்னு வந்துட்டார். 108 திவ்ய தேசத்துல இருக்க பெருமாள் நம்ம வயிற்றுக்குள்ள வந்து உட்காந்தா அப்படி இருக்கும், வர்ணிக்க முடியுமா? திருவனந்தபுரம் பத்மநாபர் 18 அடி அமக்கலமா படுத்துருக்காரு, சத்தகுல தேவியன் படுத்துட்டார்னா. குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல, பூவழகர், இன்னரங்கத்து இன்னமுத, அழகன் தான் ரங்கன். அழகான ஒரு பிள்ளை வயிற்று வந்து படுத்துக்கிறவன் யாரா வேண்டான்னு சொல்லுவாங்க. நல்ல கருப்பு ரங்கனான அழகு. செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன சுந்தர பரிபூர்ண நம்பி, திருக்குறுங்குடி நம்பிய சொல்றார் ஆழ்வார். அந்த நம்பிய பார்த்தம்னா மனசு நடந்து போடும். அவர் வந்து என்ன அப்படி இருக்கும், பிரசன்ன வதனம் தியாயே அப்படின்னா, காஞ்சி வரதராஜன் புன்னகை மன்னர் சிரிச்சென்று வா 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 அப்படின்னு சுபம் பண்ணக்கூடிய ஒருத்தன். அவன் வயிற்றுக்குள்ள வந்து உட்காந்துருக்கான், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இடுப்புல கை வச்சு நிக்கிற பாண்டுரங்கன் உரிமையோட வாவா என் காலத்தொடு அப்படின்ற, அவன் வயிற்றுக்குள்ள வந்து அப்படி இருக்கும். இத்தனை ஒன்று மத்த வச்சுண்டு ஒரு கோமணம் கூட கட்டிக்காம தேவியன் நிக்கிறான் உடுப்பி கிருஷ்ணன். அது ஆத்துக்குள்ள ஆயிட்டுக்கு வந்து ஆத்துக்குள்ள வந்தாலே அழகு, வயிற்றுக்குள்ள வந்தா அப்படி இருக்கும். இத்தனோடு ஒரு கோமணத்தை கண்டு வெடிக்காம 2:30 கண்ணை கச்சிக்கிண்டு ரெண்டா வரா அப்படின்னு ஒண்ணு நிக்கிறமே குருவாயூரப்பன். அந்த இடத்துல போய் நிர்மாலிய சேவையை பார்த்தாலே நன்னா இருக்கு அப்படின்னா, அந்த பிள்ளை வயிற்றுல வந்து நின்னா என்ன தவம் செய்தனே தேவகி. அதாவது யசோதையே கொண்டாடிட்டு இருக்கும், பாவம் தேவகி தெரியுமா, கர்ப்பத்துல வச்சுட்டாவா. தேவர்கள்லாம் வந்து கொண்டாடுறா. பகவான் சௌக்கியமா 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு, 9 மாசம் ஆச்சு, தேவகி சௌக்கியமா வச்சுட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க, சாயங்காலம் பிள்ளைய பத்தி ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
Shalom.
மாதா கே ஜெய் ஸ்ரீ பாலார் மாதா கே ஜெய் போடோ ஸ்ரீ அம்பரீஷ சக்கரவர்த்தி கே ஜெய் போடோ ஸ்ரீ கஜேந்திராழ்வான் கே ஜெய் போடோ ஸ்ரீமத் பாகவத் மகாபுராண கே ஸ்ரீ கோபாலவல்லி யாத்திரைக்கு